இந்த காலையில் உங்கள் யாவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள். இன்றைக்கு இந்த ஜபக்கூடாரத்தில் இந்த மகத்தான ஈஸ்டரின் நினைவு கூறுதலின் நேரத்தில் இங்கே இருப்பது மிக்க சந்தோஷம். இந்த ஆராதனைக்காக கர்த்தர் நமக்கு ஒரு அழகான நாளை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நடந்ததான ஒரு மகத்தான சம்பவமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலின் கொண்டாடுதலில் இந்த காலையில் நாம் இங்கே இருக்கிறோம். அவருடைய மரணத்தில் அவர் மகத்தானவராயிருந்தார். ஆனால் மனிதர்களால் மறிக்க முடியும். ஆனால் அவரை தவிர மரணத்திலிருந்து எழும்பி வந்த வேறு ஒரு மனிதனும் இருந்ததில்லை. இன்று காலையில் நம்முடைய நம்பிக்கை அதன் பேரில் தான் இருக்கிறது, நம்முடைய கர்த்தரின் உயிர்த்தெழுதலில் தான் இருக்கிறது. இன்று காலையில் நான் உள்ளே வந்து கொண்டிருக்கையில், அந்த திட்டுகளின் ஊடாக நடந்து வந்து கொண்டிருக்கையில், நான் ஒரு நொடி அங்கே பார்க்கும்படியாக நின்றேன். அப்படியே வந்துள்ளவர்களை ஒரு சுற்று சுற்றி பார்த்தேன். இந்த அளவு விடியற்காலையில் எதிர்பார்க்குதலோடு ஜனங்கள் வார்த்தை வாசிக்கப்படுவதையும் பாட்டுகள் பாடப்படுவதையும் கேட்க வெளியே வருகிறார்கள் என்றால், இன்றைக்கு நம்முடைய ஜீவன்களை கருத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஒருவரின் நினைவு கூறுதலாய் அது இருக்கிறது என்று கருதினேன். வருஷங்களுக்கு முன்னர் விடியற்காலையில் நான் வழக்கமாக காணும் முகங்களை குறித்து நான் சிந்தித்தேன். இங்கே சுற்றிலும் உள்ள கல்லறைகளில் அவர்கள் கிடந்து அவர்களுடைய உயிர்த்தெழுதலின் சம்பவத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். அதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கையில் ஏன் அது நம்மை இன்றைக்கு நாம் இங்கே இருக்கிறோம் என்ற இந்த கருத்திற்கு கொண்டு வருகிறது. இந்த காலையில் அவர்கள் கிடக்கின்ற அந்த இடத்திற்கு போகும்படி நாம் எந்த நேரத்தில் அழைக்கப்பட போகிறோம் என்பதை நாம் அறியாதவர்களாயிருக்கிறோம். அப்படியானால் அதை கருத்தில் கொண்டவர்களாய் எந்த விதமானது ஒரு ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும்? இன்றைய இந்த உயிர்த்தெழுதலை நாம் எப்படி அணுக வேண்டும்? யோபின் புத்தகம் 19 அதிகாரம் 25 வசனம், இந்த சில வார்த்தைகள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமே, உயிர்த்தெழுதலில் நாம் ஆராதிக்கிறோமே, இதை கண்ட பின்னரா யோபின் தீர்க்க தரிசனமும் அவனுடைய வார்த்தையும் வந்தது? உலகத்தின் பாகங்களை சுற்றிலுமாய் கடந்தவனும் வித்தியாச விதங்களான மார்க்கங்களையும் ஆராதனையின் வித்தியாசமான ஆராதனை கட்டங்களையும் கண்ட நான் இந்த உலகத்தின் மதங்களின் வித்தியாசமான அபூர்வங்களை எடுத்து உங்களுக்கு அதை விளக்கிக் கூற முயற்சித்தால் அது நீண்ட நேரத்தை எடுத்துக்கொள்ளும். ஆனால் இன்றைக்கு நமக்கு முன்பாக ஒரு மகத்தான நாள் இருக்கிறது என்பதை அறிந்தவர்களாய் இந்த காலையில் இங்கே நாம் இந்த ஒரு சில நிமிஷ விடியற்கால ஆராதனைக்காக கூடி வந்திருக்கிறோம். அதன் பின்னர் நாம் நம்முடைய வீடுகளுக்கு திரும்பி போய் இன்றைக்கு இருக்குமென நாம் நம்புகிற ஒரு சுகமளிக்கும் ஆராதனைக்காக மீண்டுமாய் திரும்பி வருவோம். கூட்டங்கள் நமக்கு இருந்தது முதற்கொண்டு ஒரு 2 அல்லது 3 முறைகள் தவிர நமக்கு அது இருந்ததே இல்லை. ஏனென்றால் வழக்கமாக இங்கே சுற்று வட்டாரத்தில் இருந்து இந்த ஜபக்கூடாரத்துக்கு வருகிற ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது நேராக இங்கு வராதது போன்று காணப்படுகிறது. ஏனென்றால் அது வீடாக இருக்கிறது. ஒரு சமயம் ஜெபர்சன்வில் உயர்நிலை பள்ளியில் இறங்கி வந்தது, பின்னர் ஒருமுறை இங்கே ஜபக்கூடாரத்தில் வந்தது. இன்று காலையில் நான் விடுத்தது முதற்கொண்டு சற்று கால தாமதமாகி வந்தது போன்று இருந்தது. ஆனால் அது ஒரு நோக்கத்துக்காகவே இன்று காலையில் நான் விடுவதற்கு முன்னதாகவே நான் எழும்பிவிட்டு காத்துக் கொண்டிருந்தேன். சுகமளிக்கும் ஆராதனையில் இன்றைக்கு நாம் ஒரு மகத்தான ஆராதனையை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது பையனிடத்தில் ஜெப அட்டைகளை கொடுக்க போகிறோம். அவர்கள் அதை இன்று காலையில் 9 மணிக்கு வருகின்ற சுகமளிக்கும் ஆராதனைகளுக்காக கொடுப்பார்கள். கர்த்தர் நமக்கு ஒரு மகத்தான நேரத்தை கொடுக்க போகிறார் என்று நான் நம்புகிறேன். எனவே நாம் அவரை ஜெபத்திலும் பாட்டிலும் வார்த்தையை பிரசங்கிப்பதிலும் ஆராதித்து பின்னர் இன்று காலையில் கூடுமானால் 7 மணிக்கு வெளியேற பிரயாசிப்போம். அதனால் எல்லாரும் வீடுகளுக்கு போய் திரும்பி ஆராதனைக்கு வருவதற்கு எல்லாருக்கும் போதுமான அளவு நேரம் உண்டாயிருக்கும். சரியாக 9 மணிக்கு ஜெப அட்டைகள் கொடுக்கப்படும். அதனால் அது ஆராதனையின் மற்ற காரியங்களை பாதிக்காமல் இருக்கும். பின்னர் இன்றிரவு நிச்சயமாக ஞானஸ்தான ஆராதனையும் கூட இருக்கும். நீங்கள் யாவரும் நம்முடைய வாசலில் இருக்கும் அந்நியர் முதலானோர்களும் அதில் பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த காலையில் நீங்கள் யாவரும் இங்கு இருப்பதையும் இந்த விடியற்கால ஆராதனையில் இந்த ஜெப கூடாரம் நிறைந்திருப்பதை காணவும் நாங்கள் அவ்வளவு சந்தோஷமடைகிறோம். இப்பொழுது வித்தியாசமான கருத்துகளின் பேரில் மார்க்க ஆராதனைகள் இன்றைக்கு இருக்கிறது. அநேக ஸ்தலங்களில் மறித்து போன அவர்களுடைய மூதாதையர்களை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். உதாரணமாக இன்று காலையில் நாம் சீனாவுக்கு போய் தேவனுடைய வார்த்தையை பேசினால் அல்லது ஜப்பானில் பேசினால் நீங்கள் எந்த தேவனை குறித்து பேசுகிறீர்கள் என்று அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஏனென்றால் மறிக்கின்ற ஒவ்வொரு நபரும் அவர்கள் மறித்த உடனேயே ஒரு தேவனாக அவர்களுக்கு ஆகிவிடுகிறார்கள். புத்த ஆராதனைக்காரர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே போவீர்களானால், அல்லது வித்தியாசமானவர்கள் முகமதியர்கள் கிறிஸ்து மறித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவர்கள் விசுவாசிப்பதில்லை. அவர் மறித்தார் என்பதையும் கூட அவர்கள் விசுவாசிப்பதில்லை. அவர் ஒரு குதிரையின் மேல் ஏறி பரலோகத்துக்கு சவாரியாய் போய்விட்டார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இன்றைக்கோ நாம் உண்மையிலேயே சத்தியத்தையும் ஜீவனின் வெளிச்சத்தையும் உடையவர்களாய் இருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ சுவிசேஷ பிரசங்கி என்ற முறையில் என்னுடைய சிந்தையில் அங்கே ஏதும் சந்தேகமே கிடையாது. முத்திரிக்கப்பட்ட சத்தியத்தை உடைய நிச்சயத்தை தவிர எந்த சந்தேகமுமே அங்கே என்னுடைய சிந்தையில் கிடையாது. ஒரு சந்தேகத்தின் நிழலும் கூட கிடையாது. அந்த மற்ற மதங்கள் ஒருவேளை சரியாயிருக்கலாம், ஆனால் நாமோ சத்தியத்தை உடையவளாயிருக்கிறோம். நாம் கவனித்து பார்ப்போமானால் இன்றைக்கு அதாவது காலங்களை கவனியுங்கள். நிச்சயமாக பரலோகத்தின் மகத்தான தேவன் அவரே எல்லா வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவருடைய சிந்தை ஓடிக்கொண்டிருக்கிற விதத்தை உங்களால் காண முடிந்தால் அவர் எப்படியாய் இலையுதிர் காலத்தையும் மரணத்தையும் வசந்த காலத்தையும் உயிர்த்தெழுதலையும் உடையவராயிருக்கிறார். ஒழுங்கின்படியாய் உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கும்படியாய் நீங்கள் மறிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். அது மரணத்தின் மூலமாகத்தான் எப்பொழுதும் ஜீவனை கொண்டு வருகிறது. நீங்கள் மரணத்தின் மூலமாகத்தான் ஜீவிக்கிறீர்கள். நீங்கள் எப்பொழுதாவது சற்று நிதானித்து மனுஷ இனம் மரணத்தின் மூலமாக ஜீவிக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்ததுண்டா? ஏதாவது காரியம் மறிக்க வேண்டும், அதனால் உங்களால் ஜீவிக்க முடியும். ஆதாரம், தாவர ஜீவன், மிருக ஜீவன் எல்லாம் மறிக்கிறது. அந்த மரணத்தின் மூலமாக நாம் ஆகாரத்தை புசிக்கிறோம். நாம் புசிக்கின்றதான ஆகாரமானது ஏதோ காரியத்தின் மறித்து போன காரியமானது நம்முடைய ஜீவத்துக்குள்ளாக வருகின்ற ஜீவ அணுக்களை செல்களை அது உண்டு பண்ணுகிறது. எனவே நாம் ஒரு ஜீவனை கொண்டு மாத்திரமே ஜீவிக்கிறோம், வளர்கிறோம், சுவாசிக்கிறோம், புசிக்கிறோம் மரணத்தின் மூலமாக. அப்படியானால் ஜீவனை உண்டு பண்ணும் பொருட்டாக நமக்கு மரணம் உண்டாயிருக்க வேண்டியதாயிருக்கிறது. இப்பொழுது நமக்கு இந்த காலையில் வாசிக்கப்பட்டதான இந்த செய்தி நாம் மகத்தான கட்டளை என்று அழைக்கலாம். ஏனென்றால் அது கர்த்தர் அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்த கடைசி கட்டளையாயிருக்கிறது. நீங்கள் உலகம் எங்கும் போய் இந்த மகிமையான உயிர்த்தெழுதல் நற்செய்தியை எல்லா உலகத்துக்கும் ஒரு சாட்சியாய் பிரசங்கியுங்கள். அதன் பின்னரே அவர் திரும்பி வருவார். பிரசங்கிக்கப்பட வேண்டிய இந்த செய்தியை அடையாளங்களும் அற்புதங்களும் பின்தொடரும். இன்றைக்கு தேசங்களில் கிறிஸ்தவ மார்க்கத்தின் கீழும் கூட நாம் காண்கிறோம். அமெரிக்காவில் உள்ள ஜனங்களில் அவர்களில் அநேகரிலும் எல்லா நல்ல உரிய மரியாதையுடனும் நாம் பெரிய சபைகளையும் பிரதான ஆலயங்களையும் மகத்தான நிகழ்ச்சிகள் முதலானவைகளையும் கூட நாம் காண முயற்சிக்கிறோம். ஈஸ்டர் தினத்தன்று இன்றைக்கு மகத்தான சபைகளும் சிலுவைகளும் இந்த ஈஸ்டர் ஆராதனைக்காக மெருகேற்றப்படுகிறது. இன்றைக்கு பார்க்க போனால் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான டாலர்கள் ஈஸ்டர் மலர்கள் பீடத்தின் மேல் ஏறுவதற்கும் இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற இந்த மகத்தான சபைகளை பிரதான ஆலயங்களை அலங்காரம் செய்வதற்கும் செலவழிக்கப்படுகிறது. ரோமாபுரியில் கத்தோலிக்க சபையின் தலைவன் அங்கே உள்ள அந்த பரிசுத்த பேதுருவின் மகத்தான கல்லறை கூடம் அங்கே ஜனங்கள் அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். இங்கே நாங்கள் அடக்கம் பண்ணுகிறோம். ஏனென்றால் எங்களுக்கு இங்கே பரிசுத்த பேதுருவின் சரீரம் இங்கே கிடத்தப்பட்டிருக்கிறது. எங்களிடத்தில் பல வித்தியாசமான மறித்து போன அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் மகத்தான மனிதர்கள் முதலானோருடைய சரீரங்கள் இருக்கின்றன. அவர்களுடைய சரீரங்கள் இங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று கத்தோலிக்க சபையில் அவர்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்ற அவர்களுடைய மார்க்க ரீதியின் ஏதோ மகத்தான ரூபகாரப்படுத்தலாக அது இருக்கிறது போன்று அவர்கள் அதை நோக்குகிறார்கள். ஆனால் நண்பர்களே, அந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்பதே என்னுடைய எப்பொழுதுமான வாதமாய் இருந்தது. அது அப்படியாய் அல்ல. எந்த மனிதனும் மறித்து இந்த பூமியில் கிடக்கலாம், ஆனால் அதிலிருந்து என்னை எழும்பினதோ அதைதான் நாம் இன்றைக்கு ஆராதிக்கிறோம். அது ஒரு ஜீவிக்கின்ற உயிர்த்தெழுந்த உன்னதத்துக்கு ஏறி சென்று இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற கர்த்தராகிய இயேசுவாக இருக்கிறது. அநேக மனிதர் மறிக்கலாம், கடந்த வெள்ளி ஜனங்கள் வேட்டிக்கனின் படிகளில் தங்கள் முட்டிகளால் நகர்ந்து சென்றனர். அநேக ஜனங்கள் உள்ளே சென்று மரணத்தை கொண்டாடினர். அது கிறிஸ்துவுக்கு சம்பவித்ததான ஒரு மகத்தானதும் துக்ககரமான காரியமுமாயிருக்கிறது. ஆனால் அவர் கிறிஸ்துதான் என்று நிரூபிக்க அவர் அதை செய்ய வேண்டியதாய் இருந்தது. ஆனால் இன்றோ உயிர்த்தெழுதலின் நாளாக இருக்கிறது. இது அறை என்றென்றைக்குமாக முத்தரித்தது. இப்பொழுது அவர் மரித்தவராயில்லை, அவர் ஜீவனோடு இருந்து கொண்டு இன்றைக்கு ஒவ்வொரு இருதயத்திலும் ஒவ்வொரு நபரிலும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். பழங்கால மனிதர்கள், வேதாகமத்தின் பழைய கோத்திர பிதாக்கள் இந்த நாளை அவர்கள் எதிர்நோக்கி இருந்தனர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோபு போன்றவர்கள் பழைய கோத்திர பிதாக்கள் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழும் இந்த நேரத்தை எதிர்நோக்கி இருந்தனர். நான் யோபை நினைக்கிறேன். சில நிமிஷங்களுக்கு முன்னர் நாம் வாசித்துக் கொண்டிருந்த இந்த காலையை அவன் எதிர்நோக்கி இருந்தான். அவன் முதிர்ந்தவனாகி அதிக வயது சென்றவனாகி அவனுடைய சரீரத்தில் இருந்து புண்ணினால் மாம்சம் தொங்கிக் கொண்டிருந்தது. அவனுடைய இருதயம் துக்கத்தினால் உடைந்து விட்டது. அவனுடைய அழிந்து போகின்ற பகுதியெல்லாம் இல்லாமலாகிக் கொண்டிருந்தது. அதை போன்றதான ஒரு மகத்தான மனிதன், அவனுடைய நாளின் உலகத்துக்கு ஒரு மகத்தான மனிதன் என்ற கருத்தினை ஏற்படுத்தியவனாய் அவன் இருந்ததெல்லாம் மகத்தானதுமாக எல்லாம் இருக்கும்படியாக இருந்த மனிதனாயிருந்தான். அவன் கிழக்கத்திய பட்டணங்களுக்கு போவானாம். அங்கே பிரபுக்கள் அவனுடைய ஞானத்தின் நிமித்தமாக அவனுக்கு முன்பாக தலை வணங்குவார்கள் என்று அவன் கூறினான். ஆனால் அவன் இதோ அவனுடைய ஞானத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறான். பார்ப்பதற்கு எல்லா காரியங்களும் போய்விட்டது. அவனுடைய சரீரம் போய்விட்டது, அவனுடைய சொத்து போய்விட்டது, அவனுடைய பிள்ளைகள் போய்விட்டனர், அவனுக்கு உண்டாயிருந்த எல்லாமும் போய்விட்டது. பின்னர் தேவன் அவருடைய இரக்கத்தில் யோபினத்திற்கு கீழே இறங்கி அவனுக்கு இன்னொரு புலனை கொடுத்தார். அதனால் அவனுடைய கண்கள் திறந்து அவன் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அங்கே ஒரு சரீரம் இருக்கக்கூடியதான அந்த நாளை அவன் காணும்படியாய் செய்தது. அங்கே ஒருவர் வருகிறார், ஒரு நீதியான ஒருவர். அவர் அவனுடைய ஸ்தானத்திலே நின்று மரித்தோரின் சரீரத்தை உயிர்ப்பிப்பார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அவன் பேசின அந்த நிச்சயமான வார்த்தைகளை நான் விரும்புகிறேன். நான் அப்படியாய் நம்புகிறேன். அங்கே இருக்கும் என்பது போன்று எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது என்பதாக அல்ல. அது இன்றைக்கு அநேகருடைய நடத்தையாய் இருக்கிறது. என்றோ ஒரு நாளில் அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் யோபோ அதை காட்டிலும் அதிகமாய் உடையவனாய் இருந்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அவன் கூறினான். அதன் நிச்சயமான பக்கத்தை உடையவனாய் இருந்தான். நிச்சயம் இல்லாததினால் இதற்கு மேல் கிடையாது. அது எல்லாமுமாய் நிச்சயமாய் இருந்தது. இன்றைக்கு வெளியே காட்டும்படியாக சபைக்கு உச்சியில் நமக்கு மட்டும் ஒரு சிலுவை இருந்தால் போதும், அதெல்லாம் சரிதான். நாம் கிறிஸ்துவின் மரணத்திலும் அடக்கத்திலும் உயிர்த்தெழுதலிலும் விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கிறோம். சில மரித்த சரீரங்களின் தூசுகள் மட்டும் சபையின் கீழ் கிடக்குமானால் பரிசுத்தமாய் இருந்த ஜனங்களின் சில உடல்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்குமாயின் அந்த ஒன்றையே நாம் நம்முடைய நம்பிக்கையாக வைத்துக் கொண்டிருப்போமானால் அப்பொழுது நாம் எல்லா ஜனங்களுக்கும் மிகவும் பரிதவிக்கப்படத்தக்கவளாய் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவளாய் இருக்கிறோம். மரித்து போன சரீரங்கள் நம்மிடத்தில் இல்லை, ஆனால் வெற்றி சிறந்தவராய் மரித்தோர் இருந்து அவர் எழும்பி வந்தார் என்பதற்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த ஆவி நம்மில் இருக்கிறது. அது இதற்கு மேல் கிடையாது என்று நான் யூகிக்கிறேன் என்பது அல்ல. நீங்கள் ஒரு சிலுவையை நோக்கி பார்த்து அப்படி என்று நான் யூகிக்கிறேன் எனலாம். பூமியில் கிடக்கின்ற ஒரு சரீரத்தை நோக்கி பார்த்து அப்படியாய் நான் யூகிக்கிறேன் என்று சொல்லலாம். அப்படியாய் நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன் எனலாம். ஆனால் யோபுக்கு அந்த தரிசனமானது உண்டான போது இருதயத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியின் மூலமாக கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு உண்மை பொருளாய் ஆன பொழுது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன் என்பதை அப்பொழுது நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். எல்லா நிழலாட்டமானவைகளும் மறைந்து போயிற்று. அப்படியாய் நம்புகிறேன், அப்படியாய் ஒரு கால் இருக்கலாம், அந்த விடமாய் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்ற அந்த பழைய இருள் மங்கி போயிற்று. தங்களுடைய இருதயங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கல்லறையாக ஆக்கிக் கொண்ட ஒவ்வொருவருக்கும் அது எல்லாம் மங்கி போனதாயிருக்கிறது. அவரோடு மரித்து, அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு, அவரோடு கூட எழும்பினோம். உயிர்த்தெழுதலில் கிறிஸ்துவோடு கூட எழும்பினோம். இந்த புதிய நம்பிக்கையை தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இன்றைக்கு இந்த புதிய நிச்சயத்தை பொருத்தி இருக்கிறார். நேரத்திற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றவர்களுக்கு அது ஒரு நம்பிக்கையாய் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனோ அல்லது ஸ்திரீயோ புதியதாய் உயிர்ப்பிக்கப்பட்டவளாய் இருந்தால் அது அப்படியாய் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்பதாய் இருக்கிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏன்? அவர் என் உள்ளத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா நிழல்களும் கடந்து போய்விட்டது என்பது ஒரு அதிசயமானதா இல்லையா? நல்லது, நான் உயிர்த்தெழுதலில் வருவேன் என்று நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். இதற்கு மேல் நம்பிக்கை என்பதே கிடையாது. நிச்சயத்தை நாம் உடையவர்களாயிருக்கிறோம், அவ்வளவுதான். நாம் அறிந்திருக்கிறோம், இதற்கு மேல் அப்படியாய் என்ன நம்புகிறேன் என்பது கிடையாது. ஏனென்றால் ஏதோ காரியம் நம்முடைய ஜீவியத்தில் சம்பவித்தது. நாம் இருந்ததான பாவமான நிலைமையில் நமக்குள்ளாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வந்தபோது அது எல்லா நிழல்களையும் நீக்கி போட்டது. பழைய காரியங்கள் சிலுவை மரணத்தில் அவரோடு கூட பலிபீடத்தில் மரித்து போய்விட்டன. நாம் புதியதாய் எழும்பினோம். மீண்டுமாய் அவரோடு கூட எழும்பி அவரோடு கூட ஜீவித்து அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாத உன்னதங்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஏற்கனவே அவரோடு எழும்பிவிட்டோம். நம்மை பொறுத்த மட்டில் உயிர்த்தெழுதல் என்பது ஏற்கனவே நடந்து போன காரியமாயிருக்கிறது. ஏனென்றால் நாம் இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட எழும்பி இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உன்னதங்களிலே வீற்றிருக்கிறோம். இதற்கு மேல் அதை குறித்து யூகம் என்பதே கிடையாது. அதையெல்லாம் முடிந்துவிட்டது. ஆமேன். நான் அதை அப்படியாய் விரும்புகிறேன். இதற்கு மேல் நம்புகிறேன் என்பது கிடையாது. இதற்கு மேல் வாழ்த்துகிறது என்பது கிடையாது. இதற்கு மேல் கிடையாது. ஓ, அது எல்லாமாய் முடிந்துவிட்டது. இப்பொழுது நாம் அவரோடு கூட உயிர்த்து உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உள்ளேயும் இதற்கு மேலாயும் சபைக்கு. அப்படியானால் சகோதரன் பிரண்ணம், அதன் அர்த்தம் என்ன? அப்படியானால் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டுமா என்று கூறலாம். அது நம்முடைய அடுத்த நம்பிக்கையாயிருக்கிறது. அது நம்முடைய அடுத்த காரியமாயிருக்கிறது. நாம் அவரோடு கூட உயிர்த்த பின்னர் நமக்கு ஒரு பெரிய கட்டளை இருக்கிறது. உலகமெங்கும் போய் எல்லோருக்கும் இந்த நற்செய்தியை கொண்டு வர வேண்டியவர்களாயிருக்கிறோம். மகதலேனா மரியாளும் தாயாகிய மரியாளும் அந்த விடியற் காலையிலே கல்லறைக்கு வந்தபோது என்ன அற்புதமான காலையாய் இருக்க வேண்டும். அந்த கல்லறை வாயில் இருந்து அந்த கல்லை யார் நமக்கு திருப்பிவிடக் கூடும்? அந்த கல்லறையில் இருந்து கல்லை யாரால் எடுக்க முடியும் என்று அவர்கள் வியந்து கொண்டிருந்தனர். அவர்கள் நம்பிக்கையோடு விசுவாசித்துக் கொண்டு முன்னேறி கல்லறைக்கு சென்றனர். பொழுது விடிய துவங்கினதும் ராபினும் மற்ற பறவைகளும் அவைகளுடைய சத்தத்தை அடக்கிக் கொண்டது. முதலாவது காரியமாக விடிவெளி நட்சத்திரம் வழியை திறந்து பிரகாசித்தது. ஒரு மகத்தான எரி நட்சத்திரம் போன்றது பூமியின் ஊடாக பாய்ந்து வந்து அவரை வைத்ததான கல்லறையின் மேல் தொங்கினது. அங்கே ஒரு தூதன் நின்று அந்த கல்லை புரட்டி தள்ளினான். அவர் மரணம், நரகம், பாதாளம் இவைகளின் மேல் வெற்றி சிறந்தவராய் கல்லறையில் இருந்து வெளியே எழும்பி வந்தார். இதோ நான் உங்களுடனே கூட எப்பொழுதும் உலகத்தின் முடிவு பர்யந்தம் இருக்கிறேன் என்று கூறினார். இன்றைக்கு அவர் நம்முடைய ஜீவியத்தில் மிகவும் தலை சிறந்தவராக ஜீவிக்கிறார். ஆக அங்கே இதற்கு மேல் அதை குறித்து யூகம் என்பதே கிடையாது. ஈஸ்டர் என்பது மகத்தான நேரங்களின் ஒன்றாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். முழு சுவிசேஷ பெந்தேகோஸ்தே மறுபடியும் பிறந்த மறுஜென்ம ஜனங்கள் தேவனுடைய ஸ்துதிகளை சத்தமிட வேண்டியதான ஒரு நேரம் அங்கே இருக்கிறது என்றால் அது ஒரு ஈஸ்டர் காலையாகத்தான் இருக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன சம்பவித்ததோ அதன் ஒரு நினைவு கூறுதல் அங்கே இருக்கிறது என்று அப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள்.
பாவத்திலும் அக்கிரமத்திலும் முன்னே மறித்தவர்களாய் இருந்து இப்பொழுது உயிர்ப்பித்து கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே உட்கார்ந்து நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாயிருக்கிறோம். பழங்கால தீர்க்கதரிசியான தாவீது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும், ஏனென்றால் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று கூறினான். உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறான். அதாவது வேத வார்த்தைகளின்படியாய் தேவன் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புவார் என்பதாகும். அவரோடு கூட இன்றைக்கு உயிர்த்தவளாகிய நாம் அவரோடு கூட பொருத்தமாய் அமர்த்தப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது வரப்போகிற எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாய் அந்த மகத்தான நேரத்துக்காய் காத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்மா நம்பிக்கையோட இழைப்பாரும். நாம் அதை அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னுடைய சிந்தையில் ஒரு துளி கூட சந்தேகம் கிடையாது. இங்கே இருக்கின்ற மறுபடியுமாய் பிறந்த எந்த நபரின் சிந்தையிலும் ஒரு துளி சந்தேகம் கூட இல்லாமல் உயரே பரலோகம் இருக்கின்றது நிச்சயத்தை போன்று. அவர்கள் அங்கே இருப்பது அவ்வளவு நிச்சயமாய் இருக்கிறது. நீங்கள் இருந்தாக வேண்டும். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அதற்குள்ளாக இருக்கிறது. அவ்வளவுதான். அவரோடு கூட உயிர்த்தெழுந்தவளாய் இருங்கள். அதன் பின்னர் நீங்கள் அவரோடு கூட ஜீவிப்பீர்கள். அவரை நேசிப்பீர்கள். உன்னதங்களில் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு அந்த மகத்தான நேரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம்.
இப்பொழுது அந்த மகத்தான கட்டளையானது போக வேண்டும் என்பதாகும். அவர் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்த பின்னர் கொடுக்கப்பட்ட மகத்தான கட்டளையானது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஒவ்வொரு சிருஷ்டியும் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும். இந்த காலையில் அதுதான் சபையின் கட்டளையாய் இருக்கிறது. அதாவது சர்வ சிருஷ்டியும் சுவிசேஷம் கேட்கும். பின்னர் சர்வ சிருஷ்டியும் சுவிசேஷத்தை கேட்ட பின்னர் இயேசுவானவர் திரும்ப வருவார். இன்று காலையில் திரும்புகின்றதை பொறுத்த மட்டில் நீங்கள் எப்பொழுதாவது சற்று நிதானித்து அது காணக்கூடியதாகிவிட்டது என்பதை குறித்து சிந்தித்து பார்த்ததுண்டா? அவர் ஏற்கனவே இங்கே நம்மோடு இருக்கிறார். அவருடைய சமூகம் இங்கே இன்றைக்கு இருக்கிறதை குறித்து இன்றைக்கு சற்று யூகித்து பாருங்கள். கர்த்தர் இன்னொரு உலகத்தில் அல்லது இன்னொரு பரிமாணத்தில் சரியாக இங்கே இன்றைக்கு ஆவியின் வடிவில் இருக்கிறார். அவருடைய ஆவி நம்முடைய ஆவியோடு ஒன்று சேர்கிறது. நம்முடைய கண்களால் அவரை காண முடியாது, ஏனென்றால் அவர்கள் இன்னமும் சரீர பிரகாரமாக இருக்கிறார்கள். நாம் தரிசனம் காணக்கூடியதா ஏதாவது காரியம் சம்பவித்தால் ஒழிய அப்படி ஆகாது. ஆனால் கல்லறை அண்டை மலையாளத்தில் பேசின நாளன்று அல்லது எம்மாவுக்கு போகின்ற பாதையிலே கிளியப்பாவை அவர் சந்தித்த நாளன்று அவர் அவ்வளவு தத்த ரூபமாயிருந்தார். அதுபோன்று அவர் அவ்வளவு காணக்கூடியவராக இங்கே இருக்கிறார். அவருடைய சமூகம் இங்கே இருக்கிறது. அதோடு அது ஸ்பரிசிக்க கூடியதாக இருந்தது. புதிய பிறப்பு என்று அழைக்கப்படுகின்ற சரீரத்துக்குள்ளாக இருக்கின்ற அந்த உள்ளான சக்தியோடு உணரக்கூடியதாக இருந்தது. ஆத்மாவானது அவர் பட்சமாய் காந்த ஈர்ப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஓரில் ஒரு பொழுது உங்கள் சிந்தையை அவர் மேல் ஊக்கமாய் செலுத்தும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, கொஞ்சம் கழித்து ஏதோ காரியம் ஒரு உண்மை பொருள் உங்களுக்குள்ளாக பாய்கின்றதை உங்களால் உணர முடியும். அதுதான் அவருடைய உயிர்த்தெழுதலின் ரூபகாரமாயிருக்கிறது. அப்படியா யூகிக்கிறேன் என்ற ஒன்றல்ல அது. நான் அப்படியாய் நம்புகிறேன் என்ற ஒன்றல்ல அது. ஆனால் மறுபடியுமாய் பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் அது அப்படியாய் அறிந்திருக்கிறேன் என்ற ஒரு காரியமாயிருக்கிறது. அது இருக்கிறது. நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவரோடு தொடர்பாக ஆகும் பொழுது அது சரியாக அங்கே இருக்கிறது. பரிசுத்தவான்கள் இந்த விதமாக கூற நான் கேட்டிருக்கிறேன், ஓ உங்களால் கூடுமா? கர்த்தருடைய சமூகம் அருகில் இருக்கிறது. அவர்கள் ஏன் அங்கே ஏதோ இருக்கிறது என்று கூறுகிறார்கள்? ஏன்? நிச்சயமாக அவர் சரியாக அங்கே இருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார். அவர் உன் பக்கத்திலேயே நின்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது என்றோ ஒரு நாள் அவரோடு கூட இருக்கும்படியாய் நாம் போகும் போது அந்த ஆவியை உணரக்கூடியதாய் இருக்கின்ற இங்கே உள்ள இருக்கின்ற இந்த ஆவிகள் அதற்குள்ளாக தங்களை அடுத்திக் கொள்ளும். பின்னர் உயிர்த்தெழுதலின் போது அவரை காணும்படியாக அவர் தம்மை ஆக்கிக் கொள்ளும் பொழுது நாமும் காணும்படியாக ஆக்கப்பட்டு அவருடைய சொந்த மகிமையான சரீரத்தை போன்ற ஒரு சரீரத்தை உடையவர்களாயிருப்போம். ஏனென்றால் நாம் ஆவி உலகத்திலிருந்து வரும் பொழுது அவரோடு அவர் நம்மை கொண்டு வருவார். கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்த யாவரையும் அவரோடு கூட உயிர்த்தெழுதலில் தேவன் கொண்டு வருவார். ஓ என்ன ஒரு தெளிவான காட்சி, என்ன ஒரு ஆசீர்வாதமான காரியம். நான் இதை எடுக்கவில்லை என்றால் முழு பூமியின் மீதும் நான் ராஜாவாக ஆக்கப்பட்டு ஒரு 10 லட்சம் வருஷங்கள் ஜீவிக்கும்படியான உத்தரவாதமும் எனக்கு கொடுக்கப்பட்டால், இந்த உலகங்களின் ஐஸ்வர்யங்களுக்காக நான் ஒரு வருட ஆராதனையும், கடந்த வருஷத்தில் நான் கண்ட காரியங்களையும், தேவனை குறித்து அறிந்தவைகளையும் நான் எடுத்து போட மாட்டேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை அந்த ஒரு 10 லட்சம் வருடங்கள் அல்லது அது என்னவாக இருந்தாலும் சரி, நான் உயிரோடே இருப்பதும் இல்லாமல் போய்விடும். சில காலத்திற்கு முன்னர் சகோதரன் காக்ஸும், இப்பொழுது அவர் கட்டடத்தின் பின்பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார், அவரும் நானும் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். வண்டியோடும் வீதியானது வீட்டுக்கு உள்ளாக வந்தது. நொறுக்கப்பட்ட கற்பாறைகள் வீதியின் மேல் கிடந்தன. அநேகமான வருஷங்களுக்கு முன்பாக ஜீவித்த ஏதோ கடல் மிருகம் அல்லது ஏதோ காரியத்தின் மீதியாக விடப்பட்டது அங்கே உள்ளே இருந்தது. நான் சொன்னேன், இங்கே இந்த காரியத்தை பாருங்கள் என்று. அதற்கு சகோதரன் காக்ஸ், சகோதரன் பிரணாம், உண்மையாகவே அதற்கு எத்தனை வயது இருக்கும் என்று நான் வியக்கிறேன் என்றார். நான் சொன்னேன், சகோதரன் காக்ஸ், கடந்த கால நிகழ்ச்சியின் கால கணக்கை நிரூபணம் செய்பவன் ஒரு காலத்தில் லட்சக்கணக்கான வருஷங்கள் இந்த பூமியின் ஜனங்கள் வகிக்க துவங்குவதற்கு முன்னர், பூமி ஜலத்தால் மூடியிருந்த காலத்துக்கு முன்னர் என கணக்கிடலாம். அந்த மிருகங்கள் ஒரு கால அநேக லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னர் ஜீவித்திருக்கலாம். அதற்கு அவர், சகோதரன் பிரண்ணாம், கவனியுங்கள், அந்த ஜீவியத்துக்கு மனுஷீக ஜீவியம் அதிக குறைவல்லவா? சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த மீதமாய் விடப்பட்டவை லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு பின்னரும் அப்படியே இருக்கிறதே என்றார். நான் நினைத்து பார்த்து, ஓ சகோதரன் காக்ஸ், அந்த விடப்பட்டவை எல்லாம் இல்லாமல் போகும்படியான ஒரு நேரம் உண்டாயிருக்கும். அதன் ஒரு நிழல் கூட இல்லாமல் போய்விடும். ஆனால் அவர் மரித்தோர் இருந்து உயிர்த்து எழுந்தபடியினால் நானும் நீங்களும் என்றென்றைக்குமா எண்ணி முடியாத காலங்களா ஜீவிப்போம் என்று கூறினேன்.
இப்படி விடப்பட்டதான எல்லா காரியங்களும் ஒழிந்து போன பின்பு, எல்லா முதுமையின் நேரமும் கடந்து போன பின்னும், நிழல்கள் எல்லாம் விழுந்து போன பின்னும், நாம் தொடர்ந்து எந்தெண்டைக்குமா ஜீவித்துக் கொண்டே போவோம். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் அழிவில்லாத ஜீவன்களாகிறோம். ஆவிக்குள்ளாக தவித்துக் கொண்டு எந்தெண்டைக்குமாய் ஜீவிக்க அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட சமூகத்தில் அவரோடு கூட நாமும் கூட இருப்போம் என்பதோடு நம்முடைய விடுதலையின் நேரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு அதிசயம்! அது ஜனங்களின் இருதயத்தை சிலிர்க்க செய்ததில் வியப்பொன்றும் இல்லை. அது ஜனங்களை ஆராதனைக்கு கொண்டு வந்ததில் வியப்பொன்றும் இல்லை. ஜனங்கள் இன்றைக்கு அவருடைய முட்டிகளில் நடந்து போய் கற்களை தொடுவதிலும் சிலுவைகளை உராய்ச்சிக் கொள்வதும் முதலான காரியங்களை செய்வதில் வியப்பொன்றும் இல்லை. ஏனென்றால் ஏதோ காரியம் அவர்களுக்கு உள்ளாக இருந்து கொண்டு, அவர்களுடைய மனுஷீக ஆத்மாவுக்குள்ளாக இருக்கின்ற ஏதோ காரியம், அவர்களால் கண்டறிய முடியாத ஏதோ காரியத்திற்காக கூக்குரல் இடுகிறது. ஆழத்தை நோக்கி ஆழம் கூப்பிடுகிறது. அங்கே ஒரு ஆழமானது கூப்பிடுகிறது என்றால் அதற்கு பதிலளிக்க அங்கே ஒரு ஆழம் இருந்தாக வேண்டும். அங்கே இருந்துதான் ஆக வேண்டும். குளிர்காலத்தின் குளுமையில் இருந்து கிழித்துக் கொண்டு சூரியன் வெளிவந்து வயல்களின் ஊடாக குளித்துக் கொண்டு வருவது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அங்கு ஏதோ இருக்க வேண்டும். ஏதோ காரியத்திற்காக அந்த சூரியன் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே கீழாக அடியில் மனித கண்களினால் காண முடியாதபடி எங்கேயோ தாவரங்களும் ஜீவன்களும் இருந்து கொண்டு அவைகள் மீண்டுமாய் ஜீவனுக்குள் வரும். ஏனென்றால் அந்த சூரியன் அந்த அதே நோக்கத்துக்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறது. மனித இருதயங்களுக்குள்ளாக எவ்வளவு நிச்சயமாக தேவனுடைய குமார வெளிச்சம் குடிக்கிறதோ அவ்வளவு நிச்சயமாக ஏதோ காரியம் மனிதர்களால் விவரிக்க முடியாதது அங்கே மறைந்து கிடக்கிறது. அது அழைக்கிறது, அங்கு எங்கோ இருக்கத்தான் வேண்டும். நான் அதை சிந்தித்து பார்ப்பேன். கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்ற தலைச்சிறந்த அத்தாட்சியை இன்றைக்கு நாம் உடையவர்களாக இருக்கிறதை அறிந்திருக்கிறது. என் இருதயத்தை சந்தோஷத்திற்காக குலுக்குகிறது. இப்பொழுது பழைய ஏற்பாட்டின் நேரங்களை குறித்தும் கூட நான் சிந்திப்பேன். அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி கொண்டிருந்த போது, அவர்கள் அவரை முன்கண்ட போது அந்த சிந்தனைகளினாலே ஆராதித்தனர். அங்கு ஏதோ காரியம் அவர்களுக்குள்ளாக இருந்து ஒரு ஆழம் ஒரு ஆழத்தை நோக்கி கூப்பிடுவது என்று கூப்பிட்டுக் கொண்டு ஒரு நேரத்திற்காக காத்துக்கொண்டு இயேசுவானவர் வர வேண்டியதான ஒரு நேரத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தது. இப்பொழுது இன்றைக்கு அவர் வந்த பின்னரோ அங்கே பின்னாக அதை எதிர்நோக்கி கொண்டிருந்த ஜனங்களிடத்தில் அப்படியாய் ஒரு காரியமே இல்லை என்று கூற அப்பேற்பட்டவருடைய கண்களை சாத்தான் குருடாக்க முயற்சித்தான். ஆனால் எந்த விதமாகவோ இன்று காலையில் நாம் கூறக்கூடியதற்கும் அப்பால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய இருதயத்துக்குள்ளாக திணித்து நீதியான ஒருவரின் வருகை இருக்கிறது என்ற பசியையும் தாகத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். இப்போது சிந்தியுங்கள், 4000 வருடங்களுக்கு முன்ன கர்த்தராக இயேசுவின் வருகைக்கு 4000 வருஷங்களுக்கு முன்ன யோபு உயிர்த்தெழுதலை கண்டான். அது அப்படியா இருக்கும் என்று, அது சம்பவிப்பதற்கு 4000 வருடங்களுக்கு முன்னதாக அவன் அதை ஒரு தரிசனத்தினால் கண்டபோது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையை யோபு உடையவனாயிருந்தான். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்ன நிச்சயத்தை யோபு உடையவனாயிருந்தான். அங்கே ஒரு ஆழம் யோபுக்குள்ளாக இருந்து கொண்டு ஆழத்தை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. மரணத்தினால் அந்த நிச்சயத்தை சாத்தான் அடித்து போட முயற்சிக்கலாம். அவன் ஒரு கால், ஆம் யோபுவே, நீ பாதாளத்துக்கு போகின்றாய், புழுக்கள் உண்டு சரீரத்தை அடித்து போடும் என்று கூறலாம். அது உண்மை, நாம் அதை அறிந்திருக்கிறோம். ஆனால் யோபு கடைசி நாளில் நான் அவரோடு கூட இருப்பேன் என்று கூறினான். அவர் அங்கே இருப்பார் என்ற நிச்சயத்தை அவன் உடையவனாயிருந்தான். ஏனென்றால் அங்கே ஏதோ காரியம் யோபுக்குள்ளாக இருந்து கொண்டு அதை அவனுக்கு கூறிற்று. ஆனால் சாத்தானோ அவனால் முடிந்த மட்டுமாய் மரணம் முதலான காரியங்களால் அதை அழித்து போட முயற்சித்தான். யோபோ அதை காணும்படியாக அதை எதிர்நோக்கி கொண்டிருந்தான். விசுவாசத்தில் மறித்து ஜீவனை விட்டான் ஈஸ்டர் காலை என்று கிறிஸ்துவோடு மீண்டுமாய் உயிர்த்து இன்றைக்கு மனிதர்கள் மத்தியில் அழிவில்லாததாயிருக்கிறான். அல்லேலூயா! கவனியுங்கள், அல்லேலூயா! தூதர்கள் பாட முடிக்கிறதில் வியப்பொன்றும் இல்லை. அறிந்திருக்கிறீர்களா? இப்பொழுது இன்றைக்கு அங்கே ஒரு சிலர் இருக்கலாம். நாம் சிலுவையை எடுத்து தேய்த்துக் கொள்ளலாம், மறித்து போனவுடைய எலும்புகளை எடுத்து தேய்த்துக் கொள்ளலாம். அது மனுஷீக இருதயம் ஏதோ காரியத்தை அழைக்கின்றதாயிருக்கிறது. அவர்கள் அப்படி செய்கிறார்கள், அங்கே அவர்களுக்குள்ளாக அப்படி செய்ய வேண்டும் போன்ற ஏதோ காரியம் இருக்கிறது. மானிட ஜீவன்களாய் இருப்பதனால் அவர்களுக்கு தேவையாய் இருக்கிறது. அவர்கள் அறிந்திருக்கிற எந்த காரியத்தை காட்டிலும் மகத்தானது எங்கேயோ ஏதோ காரியம் அங்கே இருக்கிறது என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மரித்து போன மனிதர்களின் எலும்புகளை ஆராதிப்பதன் மூலமாக, சிலுவைகளை தேய்த்துக் கொள்வதன் மூலமாக, மகத்தான சபைகளை கட்டுவதன் மூலமாக அதை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஓ, இன்றைக்கு அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கைக்கும் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயத்திற்கும், அதாவது உயிர்த்தெழுதலோடு எப்பொழுதேனும் தொடர்பு கொள்ளுகிற எந்த ஒரு மனிதனும் எந்த சந்தேகத்தின் எழுக்கும் அப்பால் கிறிஸ்து பாதாளத்திலிருந்து எழும்பினார் என்றும், நாம் அவரோடு கூட இன்று காலையில் எழும்பினோம் என்றும் அறிந்திருக்கிறோம். நீங்களோ ஒருவரும் கிறிஸ்துவிடத்திற்கு வருகிறீர்கள், அது ஒரு பசியாய் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக நீங்கள் பசியாயும் தாகமாயும் இருந்தீர்கள். நீங்கள் அசைந்தீர்கள், நீங்கள் தேடினீர்கள், நீங்கள் வேதத்தை வாசித்தீர்கள், நீங்கள் அழுதீர்கள், அங்கே இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்தீர்கள். நீங்கள் ஒரு கால் ஜெபமாலை சொல்லி இருப்பீர்கள், நீங்கள் திருப்பி திருப்பி ஜெபம் கூறியிருப்பீர்கள், நீங்கள் எல்லாவித பயபக்திக்கான காரியங்களையும் செய்திருப்பீர்கள், நீங்கள் புசியாமல் இருந்திருப்பீர்கள், நீங்கள் ஓய்வு நாட்களை ஆசிரித்திருப்பீர்கள். இன்றைக்கு உலகம் பேசிக் கொண்டிருக்கின்ற அத்தனை பயபக்திக்குரிய காரியங்கள் அத்தனையும் நீங்கள் செய்திருப்பீர்கள். ஆனால் ஒருமுறை நீங்கள் எப்பொழுதாவது ஒரு சிறுவி மரணத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுத்தால் அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் வரும். என் மீட்பர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்ற ஒரு நிச்சயத்தை அது உங்களுக்கு கொடுக்கிறது. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயம் இயேசு என் சொந்தம். ஓ தெய்வீக மகிமையின் என்ன ஒரு முன்றுசி! ரட்சிப்பின் சுதந்திரவாளி, தேவனால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன், அவருடைய ஆவியினால் பிறந்தவன், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவன். அதுதான் நற்செய்திகளாய் இருக்கிறது. அதுதான் பொதுவான ஒழுங்குமுறையாய் இருக்கிறது. உலகமெங்கும் போய் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அதுதான் மகத்தான கட்டளையாய் இருக்கிறது. உயிர்த்தெழுதலின் வல்லமையில் அதை ஜனங்களுக்கு கொடுங்கள். இப்பொழுது காலை சேர்ந்து பேசுவதற்கு நம்முடைய நேரம் இப்பொழுது சரியாக இருக்கிறது. இன்றைக்கு திரும்பி வந்த ஈஸ்டர் ஆராதனைக்கு பேசுவதற்கு நமக்கு இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது. இப்பொழுது நாம் பேச வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த சிறிய பேசுதலில் என்ன ஒரு அற்புதமான உணர்வு, என்ன ஒரு அற்புதமான ஒன்று கூடி வரும் ஐக்கியம். அவர்கள் கண்கள் காணத்தக்கதான விதத்தில் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்பதற்கான நேரடியான அத்தாட்சியை இந்த பழைய சிறிய ஜப கூடாரம் இன்று காணும் என்று நான் என் முழு மனதுடன் விசுவாசிக்கிறேன். தேவன் யாரியத்தரை சுகப்படுத்துகிறார், மகத்தான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். இது மகத்தான கட்டளையில் சேர்ந்துள்ளது. கல்வாரியில் செய்யப்பட்டதான அந்த மகத்தான பாவ நிவாரணத்தில் இந்த காரியங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. என்னை பொறுத்த மட்டில் அது அவருடைய உயிர்த்தெழுதலின் மாற முடியாத நிரூபணங்களாக இருக்கிறது. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பிறகு நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். நீங்கள் எல்லா பிரதான ஆலயங்களையும் எல்லா தேய்த்துக் கொள்ளுதலையும் நீங்கள் விரும்புகின்ற எல்லா காரியங்களையும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் இன்றைக்கு கர்த்தராகி இயேசுவை பள்ளத்தாக்கின் லீலியாகவும் விடிவெள்ளி நட்சத்திரமாகவும் நான் காணத்தக்கதாக உயிர்த்தெழுந்த வல்லமையை எனக்கு கொடுங்கள். அது எனக்கு அதை முத்திரிக்கிறது. அப்படியானால் பண்டைய கால யோபோடு கூட சேர்ந்து கொண்டு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய பாவங்களை எதனால் கழுவ முடியும்? இயேசுவின் ரத்தத்தினால் என்று வேறொன்றினாலும் அல்ல. எல்லா சுகவீனத்திலிருந்தும் என்னவாய் இருந்தாலும் நான் எப்பொழுதாவது இருந்த எந்த கட்டிலிருந்தும் எங்களை முழுதுமாக்க கூடியது என்ன? இயேசுவின் ரத்தமும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையுமே அல்லாமல் வேறொன்றுமில்லை. என்ன ஒரு அற்புதமான காரியம்! நான் அவரை நேசிக்கிறேன். நீங்கள் நேசிக்கவில்லையா? அவருடைய பரிசுத்த நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இப்பொழுது யோபு ஏமாற்றம் அடைந்தானா? யோபு இது விசுவாசித்த காரணத்தினால் அவன் விட்டுவிடப்பட்டானா? ஒருபோதும் இல்லை, ஒருபோதும் இல்லை. அவன் கண்டதின் பேரில், அவனுடைய வெளிப்பாட்டில் அவன் ஏமாற்றப்பட்டானா? ஆழத்தை நோக்கி கூப்பிட்ட ஆழம் யோபை வஞ்சித்து போட்டதா? அவனுடைய நாளில் அநேகர் அதை நினைத்திருக்கலாம். ஆனாலோ முடிவில் அது எந்த விதமாக வெளியே வந்தது? யோபு மரித்த போது வயது சென்றவனாய் இருந்தான். தேவன் அவனை ஜீவியத்தில் ஆசீர்வதித்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த நபரை வேண்டுமானாலும் கவனித்து பாருங்கள். ஜெப கூடாரத்தை சேர்ந்த நீங்கள் எங்களை சந்திக்க வந்திருக்கும் உங்களையும் தான் இதற்கு செவி கொடுங்கள்.
நீங்கள் எந்த விதமான ஜீவியம் ஜீவிக்கிறீர்களோ அந்த விதமான ஜீவியத்தை தான் நீங்கள் அறுப்பீர்கள். நீங்கள் விதைக்கிறதையே அறுப்பீர்கள். அந்த ஒரு நாள் எனக்கு 46 வயதா இருந்தது. நீங்கள் தவறானது செய்து அப்படியே தொடர்ந்து போக முடியாது என்பதை நான் காணும்படியாய் தேவன் எனக்கு போதுமான நீண்ட காலம் நான் ஜீவிக்கும்படி தேவன் அனுமதித்தார். நீங்கள் சரியான காரியத்தை செய்தாக வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து அவருடைய கண்கள் சபையின் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் அதை கவனித்து அதை வழிநடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஏதாவது காரியத்தை செய்யும்படி உங்களிடத்தில் கூறினால் அவருடைய உணர்வுகளுக்கு எதிராக நீங்கள் ஒருபோதும் போகாதீர்கள். உலகம் என்ன கூறினாலும் கவலை இல்லை, அவர் செய்யும்படி சொன்னதையே நீங்கள் செய்யுங்கள். அவர் எப்பொழுதுமே சத்தியத்தை ரூபகாரப்படுத்தி சத்தியம் நேராக்கப்பட்டிருப்பதை காத்துக் கொள்வார். இந்த கர்த்தருடைய மகத்தான தீர்க்கதரிசியாகிய யோபு மரித்த போது அடக்கம் பண்ணப்பட்டான். இப்பொழுது ஒரு சிறிய ஆச்சரியம் என்னவென்றால், நான் இந்த ஆராதனையை இப்பொழுது முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதனால் நாம் துரிதமாக நம்முடைய வீட்டிற்கு போய் அந்த மகத்தான சுகமளிக்கும் ஆராதனைக்கு திரும்பி வர முடியும். நான் ஒரு மதவெறியன் அல்ல, உங்களுக்கு தெரியும் நான் அப்படி அல்ல என்று. அல்லது நான் அந்த விதமாய் இருந்தால் அது எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய ஆழத்துக்குள்ளாக ஏதோ காரியம் என்னை தள்ளிக்கொண்டும் அழித்துக் கொண்டும் இருக்கிறதை நான் உணர்கிறேன். இன்று காலையில் நாம் ஏதோ மகத்தான காரியத்தை தேவனுடைய மகிமைக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். என்னால் முடியாது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓ என்ன கிறிஸ்து இன்றைக்கு ஜீவிக்கிறார். இந்த மகத்தான காரியத்தை அறிவதே ஆகும். உலகமெங்கிலும் எல்லா இடத்திலும் எல்லா மதத்திலும் அங்கே இருக்கின்ற எல்லா காரியத்திலேயும் என்னவாக இருந்தாலும் சரி, முழு கூட்டமும் அதை நிராகரித்து விட்டு இருந்தாலும் சரி, இன்னமும் எனக்கு அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். அதை விசுவாசிக்கிற ஜனங்கள் கைவிடப்பட்டார்களா என்று நாம் அப்பொழுது பார்ப்போம். யோபு அவன் மரணம் அடைந்த போது அங்கே இருந்த ஒரு வயல்வெளியிலே அவனை அடக்கம் செய்தனர். அவனுடைய கல்லறை பாதுகாக்கப்பட்டது. பின்னர் தொடர்ந்து பண்டைய தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். ஆபிரகாம், வேதாகமத்தின் இனிய இருதயங்களான ஆபிரகாமும் சாராளும். சாராள் மரித்த போது யோபு அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துக்கு அருகாமையில் ஒரு சிறிய நிலத்தை ஆபிரகாம் கிரயத்துக்கு வாங்கி சாராளை அடக்கம் செய்தான். நான் அக்கரையில் உன்னோடு கூட உடன் சுதந்திரவாளி என்று அவன் கூறினான். ஓ என்ன உடன் சுதந்திர, எனக்கு அதை பிடிக்கும். அந்த விதமாக இன்றைக்கு சிலர், அவர்களில் சிலர், நல்லது சகோதரன் பிரண்ணம், பாப்டிஸ்ட் சபையை நீர் விட்டு விடுவீர் என்றால் நீர் கூறுகிறீர், நீர் இதை அதை அல்லது மற்றதை செய்வீரா என்கிறார்கள். நான் இந்த பரிசுத்த உருளைகளோடு உடன் சுதந்திரனாயிருக்கிறேன். நான் அவர்களோடு இருக்க விரும்புகிறேன். பண்டைய கால ரூத் கூறினது போன்று, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனமாயிருக்கிறார்கள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவனாயிருக்கிறார். நீர் எங்கே மறுக்கிறீரோ அங்கே நானும் மறுப்பேன், உம்மை எங்கே அடக்கம் பண்ணுவார்களோ அங்கே நானும் அடக்கம் பண்ணுவேன் என்றார். நான் அவ்வளவாக என் சுயத்துக்கு மறிக்க விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் ஒரு புதிய நபராக ஆகும் வரைக்குமாக. ஆக அவர்கள் யோபுவை அடக்கம் செய்தனர். ஆபிரகாம் சாராளை அந்த இடத்திற்கு அருகாமையில் அடக்கம் செய்தான். ஏதோ காரியம் அவர்களுக்குள் இருந்தது, அந்த உள்ளுணர்ச்சி இருந்தது. நல்லது. இப்பொழுது அப்படிப்பட்டதான ஒரு காரியம் இருக்கிறதா சகோதரன் பிரண்ணம்? வித்தியாசமான மார்க்கங்களை குறித்து நீ சொல்லிக் கொண்டே போகிறீர். அதை அவர்களும் கூட ஒரு புத்தகத்தில் இருந்து வாசித்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறலாம். அது உண்மை. அதை அவர்கள் புத்தகங்களில் இருந்து வாசித்தார்கள். ஆனால் இது ஒரு புத்தகத்திலிருந்து படிப்பது அல்ல, வெளிப்பட செய்யும்படியாய் ஆக்கப்பட்டது இந்த புஸ்தகமாய் இருக்கிறது. இது வார்த்தையாய் இருக்கிறது. வித்தானது வளர துவங்கினது, அதுதான் நான் அறிவேன் என்பதாக இருக்கிறது. நீங்கள் வெறுமனை எடுத்து வாசிக்கிறீர்களானால் அப்படியா இருக்கும் என்று நான் நம்புகிறேன், அப்படியா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் வித்தானது ஜீவனை கொண்டு வந்தால் அப்பொழுது நீங்கள் அப்படியாய் அறிந்திருப்பீர்கள். ஆமேன், ஆமேன். ஓ, அது ஒரு அப்படியாய் அறிந்திருக்கிறேன் என்பதாக இருக்கிறது. யோபு கூறினார், நான் அறிந்திருக்கிறேன் என்று. நான் அதை நம்பினேன், அதில் எனக்கு விசுவாசம் உண்டு. நான் பலிகளை செலுத்தினேன், நான் இந்த எல்லா காரியங்களையும் செய்தேன், அப்படியாய் நான் நம்பினேன் என்று. ஆனால் தரிசனம் வந்த போதோ, நான் அதை அறிந்திருக்கிறேன் என்று அவன் கூறினான். ஏதோ காரியம் சம்பவித்தது. நீங்கள் சபைக்கு போகலாம், எல்லா அப்போஸ்தல கோட்பாடுகளையும் நீங்கள் கூறலாம், பயபக்திக்குரியதான மற்ற எல்லா காரியங்களும் நீங்கள் செய்யலாம், நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள விரும்புகின்ற விதமாக நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளலாம், இந்த காரியங்களில் நீங்கள் விரும்புகின்ற எந்த காரியத்தையும் செய்யலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலோடு உங்கள் ஆத்துமா விழித்தெழும் வரைக்குமாய் நம்புகிறேன் என்னும் எல்லா காரியங்களும் அப்பாலே போய் அப்படியாய் அறிந்திருக்கிறேன் என்பதே இறங்கி வந்தது. நான் அறிந்திருக்கிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு கூறினான். ஆபிரகாம் கூறினான், அதே விதமான ஒரு தரிசனம் எனக்கும் உண்டா இருந்தது. அங்கே மலையின் உச்சியில் இருந்த போது கிறிஸ்துவாகிய தேவனை சந்தித்த போது அவருடைய மீட்பின் நாமங்களாக யெகோவா ஜீரே, யெகோவா ரப்பா அவைகள் எல்லாவற்றையும் கொடுத்தார்.
மரணம் அடக்கம் பண்ணுதல் வீரோடு எழுதலை நான் கண்டேன். அதை கண்டதினால் என்னுடைய குட்டி ஈசாக்கை நான் கண்டபோது நான் என் சொந்த குமாரனிலிருந்து செலுத்தினேன். இவனுடைய தாயார் இங்கே மறித்து போன தாய் அவருடைய குமாரன். நான் அவனை மலையின் மேல் கொண்டு போன போது அவனுக்கான விறகு கட்டைகளை அவனே சுமந்து மலை உச்சிக்கு வரும்படி விட்டேன். ஆதியாகமம் 22. அங்கே நான் அவனை பலிபீடத்தின் மேல் கிடத்தி அவனுடைய சொந்த ஜீவனை எடுக்கப் போவதாக இருந்தேன். மரித்தோல் இருந்து வந்தவனாக நான் அவனை பெற்றுக் கொண்டேன். அறிந்தவனாய் அவனை மீண்டுமா ஜீவனோடு எழுந்திருப்பான் என்று விசுவாசித்தேன். என்னுடைய இருதயத்தில் துடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மகத்தான நம்பிக்கையின் மூலமாக அவரிலே அவனை உயிரோடு எழுப்ப முடியும் என்று அவர் சொன்னார் என்று நான் அறிவேன் என்று கூறினான். புரிகின்றதா? அது உயிர் தேடுதலின் முன்காணுதலாய் இருக்கிறது. இதே காரியத்தை தான் யோபு உடையவனாய் இருந்தான். எனவே அவன், இப்பொழுது நான் யோபோடு உடன் சுதந்திரனாய் இருக்கிறேன், எனவே என்னையும் அதே நிலத்தில் அடக்கம் பண்ணுங்கள் என்று கூறினான். அது உண்மை. எனவே அவர்கள் அவனை அங்கே கொண்டு போனார்கள். சாராளை அங்கே கொண்டு போய் அவளை அங்கே சரியாக யோபுவிற்கு அருகாமையில் அடக்கம் செய்தனர். ஆபிரகாம் அவர்களிடத்தில், இந்த நிலத்தை நீங்கள் வேறு யாருக்காவது ஒரு கால் விற்று போடலாம், அல்லது நீர் அதை எனக்கு கொடுத்த காரணத்தினால் நீர் அதை எனக்கு கொடுப்பதை நான் விரும்பவில்லை, அதற்கு நான் கிரயம் கொடுக்க விரும்புகிறேன். நீர் அதை எனக்கு கொடுத்திருந்த போதிலும் நான் அதற்கு கிரயம் கொடுக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு மனிதனும் அந்த விதமாகத்தான், அதாவது கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், கிரியைகளினால் அல்ல. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்தெழுதலை நீங்கள் உங்கள் இருதயத்தில் பெற்றுக் கொள்ளும் போது நீங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஜீவிக்க விரும்புவீர்கள். சரியானது எதுவோ அதை செய்வதே உங்களுடைய முழு இருதயத்தின் வாஞ்சையாயிருக்கும். ஓ, அதை நான் நேசிக்கிறேன். நீங்கள் இதை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதாய் அல்ல, கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதாய் அல்ல, ஆனால் உங்களுக்குள்ளாக ஏதோ காரியம் இருந்து கொண்டு நீங்கள் அதை செய்யும்படியாய் செய்கிறது. நீங்கள் அதை செய்ய விரும்புகிறீர்கள், அது ஒரு கடமையாய் இருக்கிறது என்ற காரணத்தால் நீங்கள் அதை செய்கிறதில்லை, அன்பின் காரணத்தால் நீங்கள் அதை செய்கிறீர்கள். நீங்கள் சொல்லலாம், எனக்கு தெரியும், நான் எழுந்தாக வேண்டும் என்று காலையில் சபைக்கு போவதற்காக பிள்ளைகளை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஓ என்ன என்று புரிகின்றதா? ஓ என்ன, நீங்கள் உயிர் தேடுதலை தொடவே இல்லை. சகோதரனே, உயிர் தேடுதல் உங்களுடைய இருதயத்துக்குள் வந்தபொழுது நீங்கள் அதை செய்ய வாஞ்சிக்கிறீர்கள். நீங்கள் அதை விட்டு விலகி இராதபடிக்கு அங்கு ஏதோ காரியம் இருக்கிறது, ஏதோ காரியம் உள்ளே இருக்கிறது. யோபு அவன் அதை கண்டபொழுது, ஆபிரகாம் அதை கண்டான், அவன் யோபின் அருகாமையில் சாராளை புதைத்தான், நிலத்தை விலைக்கு வாங்கினான், அவனுடைய பணத்தை கொண்டு வாங்கினான். அதனால் அது நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கும். அடக்கம் பண்ணும் இடமாக அவன் அதை வாங்கினான் என்பது நிச்சயமாய் இருக்கும்படி அவன் அதற்கு முன்பாக சாட்சிகளை வைத்தான். பின்னர் ஆபிரகாம் தானே அவன் மறித்த போது அவர்களோடு அவனும் கூட அதே நிலத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு மறித்த போது அவன் ஆபிரகாமோடு அடக்கம் பண்ணப்பட்டான். அதே தரிசனத்தின் கீழ், அதே கருத்தின் கீழ், அதே ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறதின் கீழ், அதே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்பதன் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டான். அதே காரியம், அதே அத்தாட்சி. பின்னர் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபின் தேசத்தை விட்டு தூர விலகி சென்று எங்கோ எகிப்திலே மரித்தான். அவன் நொண்டியாய் இருந்தான். அவன் வழக்கமாக நடந்து கொண்டிருந்ததற்கு வித்தியாசமாய் நடந்தான். ஏனென்றால் ஒரு இரவு அவன் ஒரு தேவனுடைய தூதனோடு தொடர்பு கொண்டான். கர்த்தர் அவனுடைய இடுப்பை தொட்டு அவனை வித்தியாசமாய் நடக்கும்படி செய்தார். அவன் தேவனை ஒரே இருகளாக பிடித்துக் கொண்டான் என்பதற்கு அவன் ஒரு அத்தாட்சியை உடையவனாக இருந்தான். தேவன் அவனை ஒரே இருகளாக பிடித்துக் கொண்டார். அந்த அத்தாட்சியை உடையவனாக இருந்த போது அவன் அங்கே அந்த விதமாய் நடந்து கொண்டிருந்த அந்த பழைய பாதிக்கப்பட்ட இடுப்பு அவனை நேராக நடக்கும்படி செய்தது. அதுதான் வழியாக இருந்தது. ஒரு பக்கம் ஒரு மகத்தான பெருமைக்காரன், அவன் உண்மையாகவே எப்படி அழைக்கப்பட்டான் என்றால் அவன் ஒரு வஞ்சிக்கிறவனாக இருந்தான். அது வஞ்சிக்கிறவன் என்று அழைக்கப்பட்டது. யாக்கோபு என்ற வார்த்தைக்கே எத்தன் என்ற அர்த்தம். அவன் இந்த பக்கமாக இருந்த போது ஒரு எத்தனாய், ஒரு மகத்தான ஆரோக்கியமான பலசாலியான எத்தனாய் இருந்தான். அடுத்த பக்கத்திலோ தேவனோடு இருந்ததான ஒரு நொண்டியாய் தாங்கி நடக்கிறவனாய் இருந்தான். தொடப்பட்டவனாய், வித்தியாசமானவனாய், அவனுக்குள்ளாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையை உடையவனாய் இருந்தான். அவன் வித்தியாசமாய் நடந்தான், அவன் வித்தியாசமாய் செயல்பட்டான், அவன் வித்தியாசமாய் ஜீவித்தான். எங்கேயோ எகிப்திலே அவன் மறிப்பதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தான். அதை இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். அந்த உள்ளுணர்வு உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் அங்கே எகிப்திலே ஏதோ காரியம் நடக்கப் போகின்றது, எகிப்தில் அல்ல, ஆனால் அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே இந்நாட்களில் ஒன்றில் சம்பவிக்க போகின்றது. எனவே அந்த குறிப்பிட்ட சரத்தின் மேல் உள்ளுணர்வு உண்டாகி, என் மகன் யோசேப்பே இங்கே வா என்றான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். இங்கே வந்து உன்னுடைய கரத்தை நான் போராடின பாகத்தின் மேல் வைத்து என்னை இங்கே அடக்கம் பண்ண மாட்டேன் என்று பரலோகத்தின் தேவனில் ஆணையிட்டு கொடு. என்னை இங்கே அடக்கம் பண்ண மாட்டேன் என்று ஆணையிட்டுக் கொடு என்று அவன் கூறினான். ஏனென்றால் அவனுடைய ஜனத்தோடு அவன் சேர்க்கப்படுவது என்பது அவ்வளவு தவிர்க்க முடியாதது என்று அவன் அறிந்திருந்தான். அந்த காரணத்தினால் தான் இன்றைக்கு நாம் அது குறை கூறப்பட்டாலும் அது பரிகாசம் பண்ணப்பட்டாலும் நான் ஒரு மகத்தான புகழ்பெற்ற நபராக இங்கே இருந்தாலும் சரி, தேவனுடைய நிந்திக்கப்பட்ட சிலருடைய வழியையே நான் எடுத்துக்கொள்வேன் எனும் பாடலை நாம் அந்த கரடுமுரடான சிலுவையின் மேல் கருத்து வைக்கும் போது பாட விரும்புகிறோம். அதை போன்று ஒரு நாள் அப்பொழுது இருந்தது போன்று ஒரு சிறு பண்டைய பயனான ஒருவன் பட்டணத்தை சுற்றி ஓடினான். வாலிபர்கள் மத்தியில் ஒரு விதமாக புகழ் பெற்றவனாய் இருந்தான். ஆனால் ஒரு நாள் ஏதோ காரியத்தை இங்கே வர நான் கண்டேன். நான் அந்த பக்கத்தில் அந்த தாங்கி தாங்கி நடக்கும் பக்கத்தை எடுத்துக்கொண்டேன் என்றான். நீங்கள் அங்கே உங்கள் தாளத்தை எடுத்துக்கொண்டதன் நிமித்தமாக நீங்கள் சந்தோஷமா இல்லையா? ஏனென்றால் உங்களுக்குள்ளாக அங்கு ஏதோ காரியம் இருக்கிறது. நான் ஒரு வாலிப பிரசங்கியாக இருந்த போது இங்கே எங்கேயோ ஒரு இடத்தில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். நான் வாலிப அம்மாளை ஒரு நாள் சபைக்கு அழைத்துச் சென்றேன். அவள் என்னிடத்தில் சபை முடிந்த பிறகு பெல் நான் படத்திற்கு போகலாமா என்றாள். அதற்கு நான் படங்களுக்கு போவதில்லை என்றேன். அவள் அதற்கு நடக்க இருக்கின்ற ஒரு நடனத்திற்கு ஒரு நாளை அல்லது தேதியை நாம் முன்கூட்டியே ஏற்பாடு செய்யலாமா என்றாள். அந்த பெண் ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியை. நான் கூடாது என்றேன். அவளுடைய சகோதரன் ஊழியக்காரனாய் இருந்தான். அவன் அதிக தூரத்தில் அல்ல, சமீபத்தில் குடியிருந்தான். அவள் நாம் ஒரு நடனத்திற்கு போவோமோ என்றார். நான் நடனம் ஆடுவதில்லை என்று கூறினேன். அதற்கு அவள், உமக்கு நடனம் ஆட தெரியாதா? நீர் எங்கே போய் உல்லாசமாக இருப்பீர் என்றார். சபைக்கு வா, நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று கூறினேன். ஆமென். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழும் மறுரூபமாகும் வல்லமை ஒரு மனுஷீக சரீரத்தின் ஊடாக சுற்றி கொண்டிருக்கிறதை நான் உணரும் போது எல்லா உலக பிரகார சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடியதை காட்டிலும் அதிகமானதை ஐந்தே நிமிஷங்களில் கொடுக்கிறது என்ற அந்த பரிபூர்ண நம்பிக்கை எனக்கு அது கொடுக்கிறது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை. அந்த இரவு பாவிகள் பீடத்தண்டை வந்தனர். அவள் அங்கே பின்னால் உட்கார்ந்து அழுது கொண்டும் கூட இருந்தாள். நான் சொன்னேன், சகோதரியே இப்பொழுது பாரும் என் சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று. உலகத்தில் நீ கொடுக்கக்கூடிய எல்லா காரியங்களை காட்டிலும் நான் அதிக சந்தோஷமாயிருக்கிறேன். உலகமும் அதன் எல்லா வல்லமையும் இதனுடைய ஸ்தானத்தை ஒருபோதும் எடுக்கவே முடியாது என்றேன். ஆத்துமாக்கள் வருகின்றது, பாருங்கள், அங்கே உள்ளே ஏதோ காரியம் இருக்கின்றது. அது என்ன? அது உன்னுடைய காரியம் அல்ல எனலாம். ஓ ஆம், அதிலும் கூட இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வரும்படி செய்வது தேவனுடைய ஆவியினால் பிறந்த ஒவ்வொரு ஆண் பெண்ணுடைய வேலையாக இருக்கிறது. அது உன்னுடைய கடமையாக இருக்கிறது, அது உன்னுடைய வேலையாக இருக்கிறது. அதையெல்லாம் சம்பவிக்கும் போது என்ன ஒரு சந்தோஷமாய் அது இருக்கிறது, என்ன ஒரு சமாதானம் என்று நீங்கள் பாருங்கள். இப்போது உன்னுடைய கரத்தை இங்கே வைத்து என்னை இங்கே அடக்கம் பண்ண மாட்டாய் என்று ஆணையிட்டு கொடு என்று யாக்கோபு கூறினான். எனவே அவர்கள் அவனை அங்கே கொண்டு போய் மற்றவர்களோடு அடக்கம் செய்தார்கள். அதன் பின்பு யோசேப்பு, அது ஒரு விதமாக யாக்கோபிலிருந்து யோசேப்புக்கு வந்தது. யோசேப்பு எகிப்தில் மறித்த போது அவன் அவர்களிடத்தில், இப்பொழுது இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை இங்கே அடக்கம் செய்யாதேயுங்கள், ஏனென்றால் எனக்கு தெரியும் என்று ஒரு நாள் இந்த இடத்தை விட்டு நாம் போக போகிறோம். எனவே நீங்கள் என்னுடைய எலும்புகளை பூமிக்கு வெளியே வையுங்கள். ஓ என்னே, எனக்கு அதில் விசுவாசம் உண்டு என்பதற்காக என்னால் முடிந்த எல்லா சாட்சியையும் நான் கூற விரும்புகிறேன். அது உண்மை. நான் மரித்து போன பின்னர் என்னுடைய எலும்புகளை அங்கே ஒரு சாட்சியாக வையுங்கள் என்று கூறினான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு கூறினது போன்று அவன் கூறியிருக்கலாம். ஏனென்றால் அந்த முழு காரியமும் நாடகம் போன்று நடிக்கப்பட்டது. அவன் கண்டான், யோபை போன்று அவன் கண்டான். யோபு அதை ஒரு தரிசனத்தில் கண்டான். ஆபிரகாமரை ஈசாக்கில் கண்டான். ஈசாக்கு யாக்கோவில் கண்டான். யாக்கோபு அதை போராட்டத்தில் கண்டான். இப்பொழுது யோசேப்பு அதை அவனுடைய ஜீவியத்தில் கண்டான். அவன் ஒரு வினோதமான பையனாய், அதாவது அவன் ஒரு ஞானதிஷ்டிக்கார பையனாய் பிறந்ததை அவன் கண்டான். அவனை குறித்து அங்கே ஏதோ காரியம் இருந்தது. அவனால் தரிசனங்கள் காண முடிந்தது. அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் அப்படியே போய் அதை அவனுடைய தாயும் தகவலத்தில் கூறினான். அந்த கதிர்கள் முதலானவைகள் அவனை வணங்கினதை அவன் கண்டு கூறின போது அவர்கள் அவனை திருத்த முயற்சித்தனர். அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அதற்கு பின் அடுத்த காரியம் அவனுடைய சகோதரரால் காட்டி கொடுக்கப்பட்டான் என்பதை அவன் கண்டறிந்தான். நான் இங்கே எதை எடுத்து காட்டுகிறேன், இங்கே நான் பெற்றுக் கொள்ளும் முன்னறிவு என்ன என்று கூறினான். அவனுடைய சொந்த ஜீவியத்தை அவன் கவனித்தான். எந்த மனிதனும் அவனுடைய சொந்த ஜீவியத்தையும் காரியங்களையும் கவனித்து நீ யார் என்பதை கூற முடியும். நீங்கள் உங்களையே சோதித்து பார்த்து நீங்கள் உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவனா அல்லது இல்லையா என்று பாருங்கள். நீங்கள் செய்யும் காரியங்களை, நீங்கள் கூறும் காரியங்களை உங்களுடைய கூட்டாளிகள் முதலானவர்களை கவனித்து பாருங்கள். நீங்கள் உண்மையாகவே ஏதாவது காரியத்தை அங்கே உடையவர்களா இருக்கிறீர்களா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் கண்டறிவீர்கள்.
அதை அப்படியே தொடர்ந்து போக அவனுடைய ஜீவியத்தை அவன் கண்டான். உங்களுக்கு தெரியும் அடுத்த காரியம், அவன் ஒரு குடிக்குள்ளாக போடப்பட்டிருந்ததை அவர்கள் கண்டார்கள். அவனுடைய சகோதரரால் ஏமாற்றப்பட்டு கொன்று போட்டதற்கு ஒப்பனையாய் அவனை ஒரு குழிக்குள்ளாக போட்டு பின்னர் மீண்டுமாய் உயரே எடுக்கப்பட்டான். யோசிப்பி அதை முன்பதாகவே கண்டான். அவன் தன்னை சிறையில் இருக்க கண்டான். அவன் தன்னை இருட்டறையில் இருக்க கண்டான். அப்படி இருந்தும் அவன் செய்த எல்லாவற்றிலும் தேவன் அவனோடு இருப்பதை அவன் கண்டான். அவன் செழிப்பின் குமாரனாயிருந்தான். உலகம் செழித்தது. யோசிப்பு இருந்த இடங்களில் எல்லாம் அங்கே செழுமை இருந்தது. ஏனென்றால் அவன் செழிப்பின் குமாரனாயிருந்தான். அவன் கிறிஸ்துவுக்கு முன்னழலாயிருந்தான். கிறிஸ்து எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அங்கே செழிப்பு இருக்கின்றது. கிறிஸ்து பூமிக்கு திரும்பி வரும்பொழுது இந்நாட்களில் ஒன்றில் பூமியின் சாபங்கள் எல்லாம் எடுத்து போடப்படும். பழைய வனாந்திரமானது ஒரு ரோஜாவை போன்று பூப்பூக்கும். கடினமான ஸ்தலங்கள் எல்லாம் மிருதுவாக்கப்படும். அவன் மிகுதியாய் கொண்டு வருவான். ஏனென்றால் அவர் என்னவா இருந்தாலும் அவர் செழிப்பின் ராஜகுமாரனாய் இருக்கிறார். அல்லேலூயா! செழிப்பின் ராஜகுமாரன். இந்த காரியத்திலேயே நாம் இப்பொழுதே எப்படியாய் ஒரு மணி நேரம் தரித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ துரிதப்பட வேண்டியதாய் இருக்கிறது. நாம் துரிதப்பட்டாக வேண்டும். இப்பொழுது யோசேப்பை நோக்கி பாருங்கள். அவன் செய்த எல்லா காரியத்தையும் அவன் அறிந்தவனாய் அப்பொழுது அதை அவன் காண்கிறான். அவனை மறுதளித்த அவனுடைய அந்த சகோதரர்கள் அவன் யார் என்று அறியாதவர்களாய் முடிவிலே அவனிடத்தில் வந்து அவன் முன் பயபக்தியாய் தலைவணங்கி நிற்கிறதை அவன் காண்கிறான். அவரை சிலுவையில் அறைந்தவர்களை அது இருந்தது போன்று அவனை குடிக்குள்ளாக போட்டவர்கள், அவனை எகிப்திடத்தில் விற்று போட்டவர்கள், அவனை தகராறாய் நடத்தினவர்கள் அவனுக்கு முன்பாக நின்றனர். அந்த மகத்தான ராஜகுமாரனுக்கு முன்பாக அவர்கள் நடுநடுங்கினர். அவர்கள் நடுங்கின காரணத்தினால் எங்களுடைய சகோதரனை நாங்கள் கொன்று போட்டோம் என்றனர். அதை குறித்து எல்லாவற்றையும் எப்படியாய் அது ஒரு முன்னிழலாய் இருக்க வேண்டியதாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நிலைமைகள் அந்த விதமாக இருக்கும் என்று யோசேப்பு அறிந்திருந்தான். எனவே அவனுடைய எலும்புகளை குறித்து குறிப்பிட்டான். அவன், என்னை இங்கே அடக்கம் பண்ண வேண்டாம், ஆனால் அதே ஆவியின் உணர்வை கொண்டவர்கள் எங்கே போயிருக்கிறார்களோ அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் என்ற ஒரு நாள் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்பதற்கு என்னால் முடிந்த எல்லா சாட்சியையும் நான் விட்டு போக விரும்புகிறேன் என்று கூறினான். இன்று காலையில் சபை அந்த விதமாக கூற முடியும். மத வெறியர் என்று நம்மை அழைக்கின்ற விதமாக இருந்தாலும், உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நாம் விசுவாசம் வைக்கின்ற காரணமாயிருந்தாலும், தெய்வீக சுகத்திலும் கிறிஸ்து வாக்களித்த எல்லா இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளங்களிலும் நாம் விசுவாசம் வைக்கின்றவர்களாய் இருந்தாலும், நாம் படிப்பறியாதவர்கள் அல்லது மதவெறியர்கள் முதலானவற்றின் சார்பை எடுத்துக்கொள்ள வேண்டியவளாய் இருக்கிறோம். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்தும் அதன் அத்தாட்சியை நம்முடைய இருதயத்தில் கொண்டு வந்து அவர் ஜீவிக்கிறார், ஆளுகை செய்கிறார் என்பதை அறிந்திருக்கிற மட்டில் நாம் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது. என்னால் முடிந்த எல்லா சாட்சியையும் சாத்தானுக்கு எதிராக நான் செய்ய வேண்டும் என்று யோசேப்பு கூறினான். எனவே அவன் அவனுடைய எலும்புகளை அங்கே வெளியே வைத்தால் அவைகள் அங்கே 400 வருடங்கள் கிடந்தன. ஆமே! ஏனென்றால் அது அதற்கும் அப்பால் காணப்பட்டது. என்ன ஒரு மத வெறியர்கள் என்று ஜனங்கள் கூறுகிறார்கள். அப்பொழுது அது பார்ப்பதற்கு ஒரு வெறியன் போல் இருந்தது. ஆனால் அது சத்தியம் என்பதாய் நிரூபிக்கப்பட்டது. ஆமேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்னவாயிருந்தாலும் அக்கறை இல்லை, நான் அதை அறிந்திருக்கிறேன் என்ற இக்காலையின் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையின் பேசும் பொருளை உடைய ஒவ்வொருடமும் அதே விதமாகவே இருக்கும். ஓ, நாங்கள் இங்கே செழித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இங்கே இருந்த பொழுது முழு எகிப்தும் செழித்தது. இந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது ஒரு வித்தியாசத்தையும் உண்டு பண்ணவில்லை. உலகம் நிச்சயமாக இருப்பது போன்றே அவர்கள் அங்கிருந்து வெளியே போகிறார்கள் என்பது அவ்வளவு நிச்சயமாக இருந்தது. அவர்கள் அறிந்திருந்தார்கள். இப்பொழுது என்னுடைய எலும்புகளை இங்கே மேலே கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இங்கே அடக்கம் பண்ணுங்கள். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள் அடக்கம் பண்ணுங்கள் என்று அவன் கூறினான். மோசே உள்ளே வந்தான். அவன் இன்னொரு ஆவியின் ஏவுதல் பெற்ற தீர்க்கதரிசி. அவன் யோசேப்பினுடைய எலும்புகளை எல்லாம் கொண்டு சென்றான். அவைகளை கொண்டு போய் மற்ற யாவரும் அடக்கம் பண்ணி இருந்ததான அதே ஸ்தலத்தில் அதே நிலத்தில் அவைகளை அடக்கம் பண்ணினான். மற்றவர்களோட கூட அவனுடைய வழியை அவன் எடுத்துக் கொண்டான். ஏன்? அவனுக்குள்ளாக அங்கே ஏதோ காரியம் இருந்தது. ஏதோ காரியம் அவனுக்குள் இருந்தது. கவலை இல்லை. அங்கு இருந்ததான மற்ற ஜனங்கள் அதை குறித்து கூறினதாக நீங்கள் கேள்விப்படவில்லை. நல்லது, எங்கே இருந்தாலும் அது பரவாயில்லை. எங்கே கூடுமோ அங்கெல்லாம் அவர்கள் விடுவார்கள். ஆனால் அங்கே அவனுக்குள்ளாக யோபுக்கு உண்டாயிருந்த அதே தரிசனம், மற்றவர்கள் உடையதாக இருந்த அதே தரிசனம் போன்றதான ஏதோ காரியம் இருந்தது. எஞ்சியுள்ள உலகம் என்ன கருதினாலும் அக்கறை இல்லை, என்ன செய்தாலும் கவலை இல்லை. அதற்கு யோசேப்போடு ஏதும் செய்வதற்கில்லை. அதற்கு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவர்கள் மற்றவருக்கும் ஏதும் செய்வதற்கில்லை. ஏதோ காரியம் அவர்களை வாக்களித்த தேசத்திற்கு அழுத்திக் கொண்டு சென்றது.
மதவெறியர்கள் போன்று காணப்பட்டது. ஆனால் அது அவர்களுக்கு தேவையாக இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக ஏதோ காரியம் இருந்தது. ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. இன்றைக்கும் அது அந்த விதமாகத்தான் ஒவ்வொரு விசுவாசியுடனும் இருக்கிறது. அவர்களுக்குள்ளாக ஏதோ காரியம் இருக்கின்றது. அது அதற்குள்ளாக அழுத்துகின்றது. கவலை இல்லை, நீங்கள் இதை அதை மற்றதை முயற்சிக்கலாம். ஆனால் அங்கே ஏதோ காரியம் அழுத்துகின்றது. ஒரு சந்தேகத்தினருக்கு அப்பால் அங்கே ஒரு பட்டணம் இருக்கின்றது. தேவன் தாமே அதை கட்டி உண்டாக்கினவர் என்று உங்களுக்கு தெரியும். அங்கே ஏதோ இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். எனவே நீங்கள் அதற்கு முன்னேறுகிறீர்கள். இப்பொழுது அவர்கள் அவனை அந்த எலும்புகளை எல்லாம் அங்கே அடக்கம் பண்ணினார்கள். நூற்று கணக்கான வருடங்கள் கடந்தன. முடிவிலே ஒரு நாள் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், சமாதான பிரபு, நித்திய பிதா எனப்படும். அவர் பூமிக்கு வந்தார். அவர் தரம் குறைந்தவராகவும் ஏழையாகவும் மாட்டுக்கொட்டிலின் வழியாய் வந்தார். ஆனால் அவருக்குள் இருந்த ஏதோ காரியம் அதை அறிந்திருந்தது. சேதத்திலிருந்து வந்த ஒரு தீர்க்க தரிசனத்தோடு அவர் அங்கே நின்றார். அவர், இந்த சரீரத்தை நீங்கள் அழித்து போடுங்கள், மூன்று நாளைக்குள்ளே நான் அதை திரும்ப எழுப்புவேன் என்று கூறினார். அதை சொல்லக்கூடிய ஒரே மனிதன் அவர்தான். அப்படி ஒரு சொற்றொடரை இதுவரை கூற முடிந்தவர் அல்லது இனி அதை கூறக்கூடியவரும் அவர்தான். என்னுடைய சரீரத்தை கீழே கிடத்த எனக்கு அதிகாரம் உண்டு. அது மீண்டுமாய் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அது உண்மை. அவர்தாமே இம்மானுவேல். பின்னர் அவர் மறித்த போது அவருடைய மரணத்தின் நாளன்றி அவர்கள் அவர் சிலுவையில் இருந்து கீழே இறக்கி அவரை கல்லறையில் வைத்தார்கள். அவர் அங்கே வெள்ளி பிற்பகல் துவங்கி ஞாயிறு காலை மட்டுமாய் கிடத்தப்பட்டிருந்தார். அந்த அற்புதமான ஈஸ்டர் காலை என்று அவர் உயிர்த்தெழுந்தார். அங்கே அக்கரையில் உள்ள நரகத்தின் சிறைகளில் இருந்து அவருடைய ஆத்மா அவிழ்த்து விடப்பட்டது. அவர் ஒரு பாவியாக உனக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு நமக்கு ஒரு பரிபூர்ண நிச்சயத்தை கொடுக்கும்படி அங்கே சென்றார். அவர் அதை செய்த காரணத்தினால் அவருடைய ஆத்மா பாதாளத்துக்குள் தள்ளப்பட்டது. ஏனென்றால் அவர் தள்ளப்பட்டவராய் இருந்தார். அவர் பழைய ஏற்பாடின் போக்காளராய் இருந்தார். அதன் மேல் அவர்கள் ஜனங்களின் பாவங்களை சுமத்தி அதை வனாந்திரத்தில் கொண்டு போய் மறிக்கும்படி விட்டு விடுவார்கள். இயேசு தாமே அந்த போக்காடா இருந்தார். அவர் ஜனங்களின் பாவங்களை தம்மேல் உடையவராய் இருந்தார். அவர் தள்ளப்பட்டு சித்திரவதையை அனுபவிக்கும்படி பாதாளத்துக்கு சென்றார். நம்முடைய உயிர்த்தெழுதலின் கிரயத்தை செலுத்தும்படியாக அவருடைய சரீரம் கல்லறைக்கு சென்றது. ஓ என்னே! பின்னர் ஈஸ்டர் காலையின் போது அவர் பாதாளத்தில் இருந்து திரும்பி மேலே வந்த போது அங்கே மரணத்தின் உபாதியாலும் பாதாளத்தினாலும் அவரை வைத்துக் கொள்ள கூடாமல் போயிற்று. அவர் ஈஸ்டர் காலை என்று மீண்டுமாய் உயிர்த்தி வெளியே வந்த பொழுது அவர் எழுப்பி வந்தது மட்டுமல்லாமல், ஆனால் அதே விடமாக யோபும் யாக்கோபும் ஆபிரகாமும் ஈசாக்கும் வந்தனர். மற்ற யாவரும் கூட உயிர்த்தெழுதலிலே வந்தார்கள். மத்தேய 27 சுற்றிலுமாய் வீதிகளிலும் அநேகருக்கு காணப்பட்டார்கள். அது அவர்களுடைய சாட்சியின் முத்திரையாக நடந்தது. ஏனென்றால் அவர்களுக்குள் ஏதோ காரியம் இருந்து என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று கூறினர். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். வர இருக்கின்ற நாட்களில் வேத சாஸ்திரிகள் இந்த வேதாகமத்தை பற்றிக் கொள்வார்கள் என்று தேவன் அறிந்திருக்கிறார். சாமர்த்தியமான மனிதர்கள் அதை பற்றிக் கொண்டு அவருடைய சொந்த வெளிப்பாட்டை அதற்கு கொடுத்து, ஓ அதனுடைய அர்த்தம் இப்படி அல்ல, அதனுடைய அர்த்தம் அப்படி அல்ல என்று அவர்கள் கூறுவார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். எனவே அதை நிச்சயப்படுத்திக் கொள்ள, அதாவது வர இருக்கின்ற காலங்களில் உள்ள அவருடைய மகத்தான திட்டங்கள் நிறைவேறும். இப்பொழுது நாம் ஆராதனையை முடிக்கையிலே கூர்ந்து கவனியுங்கள். வருகின்ற காலங்களில் அவருடைய திட்டம் நிறைவேறும் என்பதற்கு தேவன் அதற்கு ஒரு நிச்சயமான சாட்சியை கொடுத்தார். நாம் அதை வாசித்து நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறலாம். அதுவோ மனோசக்தியாக இருக்கிறது. அதுவோ அறிவு சக்தியினாலான விசுவாசமாக இருக்கிறது. அது மனோசக்தியினாலே வேத சாஸ்திரமாக இருக்கிறது. ஆனால் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டதாய் ஏதோ காரியம் இருக்கின்றது. அது உண்மை. அவர் பாதாளத்தில் இருந்து எழுப்பினது மட்டுமல்ல, அவர் உன்னதத்துக்கு ஏறி பரிசுத்த ஆவியை திருப்பி அனுப்பினார். அவர் உன்னதத்துக்கு ஏறி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். இந்த வேதாகமத்தை வேத சாஸ்திரிகள் கையாண்ட பிறகு, சபை ஸ்தாபனங்கள் அமைத்த பிறகு, இன்றைக்கு அவர்கள் கூறுகிறார்கள், இதுதான் நமக்கு தேவையானது. சில ஜனங்கள் சபைக்கு கீழாக அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அவர்களில் சிலர் பரிசுத்தவான்கள். நாம் அவர்களுடைய எலும்புகளை தோண்டி எடுத்து இங்கே கொண்டு வருவோம் என்று. அவர்களில் சிலர் அந்த கல்லறையின் மேல் ஒரு சபையை கட்டுவோம். அவர் சிறுவையில் அறையப்பட்ட இடத்தில் அல்லது அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தில் அதன் மேல் நாம் ஒரு சபையை கட்டுவோம் என்று கூறினர். ஜனங்கள் பொருட்களை கொண்டு பொருள் சம்பந்தமாக காரியங்களை செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனால் அதுவோ அவ்வளவு தேவையற்றதாக இருக்கிறது. அதற்கு ஒரு காரியமும் இல்லை. அது எல்லாம் அர்த்தமற்றதாக இருக்கிறது.
அதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவரோடு கூட மறித்து மறுபடியுமாய் பிறந்தவர்கள் மட்டுமே உண்மையான உயிர் தெழுதலாய் இருக்கிறது. அவர்கள் அப்படியாய் அறிந்திருக்கிறேன் என்ற விசுவாசத்தை உடையவளாய் இருக்கிறார்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். தேவன் அந்த ஜனங்களோடு அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் கிரிய செய்கிறார். இங்கே மகத்தான கட்டளையானது அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்பதை காட்டுகிறது. காணக்கூடிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் காட்டுகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் முழு இருதயத்தோடும் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நாம் வேகமாக வீட்டுக்கு திரும்புவோம். உங்கள் காலை ஆகாரத்தை புசித்து விட்டு மீண்டும் திரும்பி இங்கே 9 மணிக்கு வாருங்கள். நாங்கள் பையன்களை வெளியே அனுப்பி ஜெப அட்டைகளை 9 மணிக்கு கொடுக்க போகின்றோம். நான் திரும்பி வரும் வரைக்கும் இன்று காலையில் இதன் பேரில் உள்ள கடைசி வார்த்தை, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த அதே கர்த்தராகிய இயேசு இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அவர் வாக்களித்தபடியாய் அதே காரியங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். இந்த அடையாளங்கள் விசுவாசிக்கிறவர்களை நான் மீண்டும் திரும்பி வரும் வரைக்குமாய் பின்தொடரும். நீங்கள் புறம்பாக்கப்பட்டாலும், மதவெறியர் என்று நீங்கள் அழைக்கப்பட்டாலும் இருந்தாலும், அவருடைய எல்லா வல்லமையோடும் அவர் இங்கே இருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஜீவிக்குமட்டாய் அதை ஒருபோதும் மறவாதபடியாய் தேவன் உங்களுக்கு ஒரு ஈஸ்டரை இன்றைக்கு தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் சொல்லலாம், நீர் என்ன ஆலயங்களுக்கு போகின்ற ஜனங்கள் பெரிய சிலுவைகள் முதலானவைகளுக்கு எதிராக இருக்கிறீர்களா என்று? இல்லை ஐயா, என் சகோதரனே, அந்த காரியங்கள் அவைகள் இருக்கின்றபடி நன்மையா இருக்கலாம். அந்த பெரிய ஆலயங்களை குறித்து நான் என்ன நினைக்கிறேன் என்பது இதுதான். நீங்கள் சொல்லலாம், ஓ நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஒரு மகத்தான பெரிய இடத்தை கொடுப்பாரானால் நான் அதை பாராட்டுவேன் என்று. ஆனால் அதை ஆராய்ந்து பார்த்ததில் என்னுடைய கணிப்பு இதுதான். ஒரு மகத்தான பிரயாணிகள் செல்லும் ரயில் வண்டி அழகான இருக்கைகளோடும் அலங்காரமாய் மெருகேற்றப்பட்ட மேல்மட்டத்தில் ஒரு பெரிய ஊதலோடும் இழுக்க நீராவி சக்தி இல்லாமல் இயந்திர சக்தியை உள்ளடக்கி உள்ளவைகளை உண்டு பண்ணுகின்ற இங்கே உள்ள உருக்காலைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் போக நீங்கள் எப்பொழுதாவது நினைத்ததுண்டா? புரிகின்றதா? அது ஒரு சிறு நன்மையும் செய்யாது. அதை உடையதா இருப்பதை காட்டிலும் சற்று நீராவியை கொண்டுள்ள ஒரு கை வாகனத்தையே நான் விரும்புவேன். நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? ஏனென்றால் நீங்கள் எங்கேயோ போக போகிறீர்கள். அது உண்மை. எனவே இப்பொழுது வெறுமனே அந்த உண்மையான உயிர்த்தெழுதல் ஒரு உண்மையான காரியம், அதை நினைவில் வையுங்கள். நீங்கள் சொல்லலாம், அந்த காரியம் தண்ணீர் தானே அங்கே அக்கறையில் ஓடும் என்று. அது எப்படி ஓடும்? அதை எனக்கு நிரூபியுங்கள். நாம் அதைதான் செய்தோம். நாம் இருக்கைகளை ஆடம்பரமாக்கினோம். நாம் ஊதலுக்கு மெருகேற்றினோம். மகத்தான வேத சாஸ்திரத்தோடு போதிக்கும்படியும் மகத்தான பெரிய வார்த்தைகளை உபயோகிக்கவும் நாம் பண்டிதர்களை மெருகேற்றினோம். அடுத்த நாள் காலையில் மகத்தான பெருத்த வார்த்தைகளை ஒரு பிரசங்கத்தில் கொண்டு வர அவர்கள் இரவெல்லாம் அர்த்த அகராதியை ஆராய்கிறார்கள். ஆனால் சகோதரனே, இதெல்லாம் எனக்கு அர்த்தமற்றதாக இருக்கிறது.
எனக்கு கிறிஸ்துவை கொடுங்கள், எனக்கு உயிர்த்தெழுதலை கொடுங்கள், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்ற அத்தாட்சியை என் இருதயத்தில் எனக்கு கொடுங்கள். அது காரியத்தை எனக்கு தீர்க்கிறது. ஆமென். பண்டைய பவுலோடு சேர்ந்து நான் கூறும்படியா எனக்கு ஏதாவது காரியத்தை கொடுங்கள். அந்த மகத்தான இருட்டரை ஒரு அழிந்து போகுபவனாய் எனக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. நான் இனி ஒன்று குழந்தை அல்ல என்பதை என் இருதயம் துடிக்கும் ஒவ்வொரு முறையும் அறிந்திருக்கிறேன். மரணமின்றி அடைக்கப்படுகின்ற அந்த மகத்தான இருண்ட அறையை நோக்கி நான் போய்க் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அப்படியாயிருக்கிறது. ஒரு நாள் அன்று அது அதனுடைய கடைசி துடிப்பை எடுக்கப் போகின்றது. ஒவ்வொரு அழிவுள்ளவர்களோடும் நான் அந்த மரணமாகிய இருண்ட அறைக்குள்ளாக பிரவேசித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் அந்த மகத்தான அப்போஸ்தலன் ஆகிய பவுலோடு சேர்ந்து அவன் கூறினது போன்றே அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நான் அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று நானும் கூற விரும்புகிறேன். அதாவது மரித்தோர் மத்தியில் இருந்து அவர் அழைக்கும் போது நான் அவரோடு கூட அந்த நேரத்தில் வெளியே வருவேன். அதுதான் எனக்கு வேண்டும். இன்று காலையில் அவரை அறிந்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நான் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அதாவது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஒரு சமயம் குருடாயிருந்த இந்த குருடான கண்கள் திறக்கப்பட்டது. இந்த சிறிய பழைய நலிந்த சரீரம் சுமார் 125 பவுண்டு எடையுள்ளது இங்கே சுற்றி தள்ளாடி கொண்டிருந்தது. அதன் மேல் மாம்சம் வந்துவிட்டது. ஒரு சமயம் பாவத்தோடு கருத்து இருந்த இந்த இருதயம் மென்மையாக்கப்பட்டது. உலகத்தின் காரியங்களை நேசிக்கிற இந்த வாஞ்சைகள் 22 வருஷங்களுக்கு முன்னர் மறித்து இப்பொழுது மீண்டும் உயிர்த்தெழுந்து விட்டது. நோக்கி பார்க்கும் இந்த அழிவுள்ள கண்கள் தேவனுடைய கிருபையினாலே முடவர் நடக்கிறதையும் குருடர் காண்கிறதையும் ஓ மகத்தான அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவனுடைய வல்லமைகளையும் காணுவதற்கு நான் சாட்சியம் பெற்றவனாக இருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எந்த ஒரு சந்தேகத்தினர்களுக்கும் பார்ப்பார். நான் அதை அறிந்திருக்கிறேன், நான் அதை அறிந்திருக்கிறேன், நான் அதை அறிந்திருக்கிறேன், நான் அதை அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து எல்லா நேரத்திலும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். என் உள்ளந்திரங்கள் எனக்குள் சோர்ந்து போனாலும், என் நாக்கு என் உதடுகளோடு ஒட்டி கொண்டாலும், தோல் கிருமிகளால் என் சரீரம் தின்று போடப்பட்டாலும், ஒரு சமாதி கூண்டு எழுப்பப்பட்டாலும், இருந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமேன். ஜெபம் செய்வோமாக. பரலோக பிதாவே, இந்த உயிர்த்தெழுதலுக்காக இந்த காலையில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ தேவனே, ஒரு சமயத்தில் நான் பாவியாக பாவ சங்கிலிகளால் கட்டப்பட்டவனாயிருந்தேன். ஒரு சமயம் சூழ்நிலைகளினால் சிறைச்சாலையிலும் இருமாப்பாய் பிசாசு பயங்கொண்டவனாய் மரணத்திற்கு பயந்தவனாய் உம்மை சந்திக்க பயந்தவனாயிருந்தேன். ஆனால் ஒரு மகிமையான நாள் அன்று அதிலிருந்து ஒரு உயிர்த்தெழுதல் வந்தது. கிறிஸ்து உள்ளத்தில் எழுந்தார். இன்றைக்கோ இந்த மகத்தான நிச்சயம் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு அவர் பிரதானமானவராய் ஜீவிக்கிறார். அவருக்காக நாங்கள் உமக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். பிதாவே, இப்பொழுது இங்கே கூடி வந்திருக்கும் இந்த கூட்டத்தாரையர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தங்குவாராக. இந்த கூட்டம் முழுவதுமாய் நீர் எங்களோடு இரும் கர்த்தாவே. இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் வந்து இந்த கட்டிடத்திற்குள் வியாதியாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவாராக. இதை அழியும் கர்த்தாவே. ஜனங்கள் இங்கிருந்து திரும்பி போகும் போது இந்த ஈஸ்டரை என்றென்றைக்கும் நினைவு கூறும்படியா செய்யும். இதை அழியும் கர்த்தாவே. ஈஸ்டர் காலை என்று அந்த கல்லை புரட்டி தள்ளின மகத்தான தூதர்கள், மகத்தான வல்லமைகள் இன்று இங்கே அவர்கள் பிரசன்னமாயிருந்து ஒவ்வொரு சந்தேகத்தின் கல்லையும் எல்லா பயத்தையும் முரணான யாவற்றையும் புரட்டி தள்ளுவாராக. ஜனங்களுடைய இருதயத்திலிருந்து அதை எடுத்து போடுவாராக. இதை அழியுங்க தாவே. பரிசுத்த ஆவியானவர் தாமே மகத்தான வல்லமையோடு கீழே இறங்கி வந்து ஒவ்வொருவரோடும் தொடர்பு கொள்வாராக. இதை அழியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை நாங்கள் கேட்கிறோம். ஆமேன்.
The first one to die for this Holy Ghost plan was John the Baptist, but he died like a man. Then came the Lord Jesus, they crucified him.
For the Lord to punish those this Holy Ghost gospel is dripping with blood, the blood of disciple who died on the cross. This Holy Ghost gospel is dripping with blood.
நீங்கள் அவரை நேசிக்கிறதில்லையா? நாம் அந்த சிறிய பாடலை பாடுகிறோம். ஏனென்றால் பரிசுத்த ஆவி சுவிசேஷம் இன்னமும் ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கிறதுனால் அது உபத்திரவத்தின் ஒரு வழியாக இருக்கிறது. தவறாக புரிந்து கொள்வதன் ஒரு வழியாக அது இருக்கிறது. அது உண்மை. உலகமோ அதை அறியாது இருக்கிறது. உலகம் அதை ஒருபோதும் அறிந்ததில்லை. உலகம் உங்களை பகைக்கும். இடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர்கள் அதை புரிந்து கொள்கிறதில்லை. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஆனால் அங்கே விசுவாசியின் இருதயத்தின் அடியில் ஏதோ காரியம் இருந்து கொண்டு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எந்த ஒரு சந்தேகமும் இன்றி அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கூறுகிறது. எல்லாரும் நன்மையாய் உணர்கிறீர்களா? ஆமென் என்று கூறுங்கள். உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கின்ற யாரிடத்திலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அருமையாயிருக்கிறது, அது அருமையாயிருக்கிறது. இன்று காலையில் உங்கள் ஸ்தானத்தை கிறிஸ்துவோடு வைத்துக் கொள்ளுங்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறார். கர்த்தருடைய அசட்டை செய்யப்பட்ட ஒரு சிலரோடு உங்களுடைய வழியை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது நாம் ஒரு நிமிஷம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. மீண்டுமாக ஒரு சில நிமிடங்கள் ஆராதனைகளை நினைவில் வையுங்கள். நாம் மீண்டுமாய் 9 மணிக்கு ஜெப அட்டைகளை வெளியே கொடுப்போம். 10 மணிக்கு கர்த்தருக்கு சித்தமானால் முன்னேற்பாடுகள் துவங்கும். சரியாக அந்த நேரத்தில் பிரசங்கம் துவங்கும். சுமார் 10 மணி அளவில் என்று நான் நினைக்கிறேன். ஜெப அட்டைகளை பெற்றுக் கொள்ளும்படி நீங்கள் இங்கே காலையில் சீக்கிரமாக 9 மணிக்கு வாருங்கள். இன்று காலையில் 9 மணிக்கு பையன்கள் இங்கே ஜெப அட்டைகளை கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். சரி, இப்பொழுது வீட்டுக்கு துரிதப்படுங்கள். நீங்கள் சாப்பிட வேண்டியதா இருந்தால் போய்கொண்டே இருங்கள். இல்லை என்றால் காலை ஆகாரம் இல்லாமல் திரும்பி வாருங்கள். என்ன எப்படி இருந்தாலும் நாம் அதிகமாக சாப்பிடுகிறோம். அப்படியானால் உபவாசமாய் சந்தோஷித்து திரும்பி வாருங்கள். உங்களுடைய இதயம் சரியாய் இருக்க விடுங்கள். அதை உங்கள் சிந்தையில் இருக்க வையுங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். சந்தோஷ மணிகள் இதயத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் எழுந்திருந்த காரணத்தினால் நானும் கூட எழும்புவேன். ஏனென்றால் நான் ஆயத்தமாய் தற்காலிகமாக அவரோடு இப்பொழுது ஸ்தானத்துடன் எழுப்பப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவோடு உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த கட்டிடத்தில் எல்லா இடத்திலும் உள்ள யாவருமாய் இப்பொழுது நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. போதகர்களில் ஒருவரான சகோதரன் பீலர், சகோதரன் டாம் மெரிடித் அவர்களையும் நான் பின்னாக பார்த்தேன். ஆராதனையில் அவரை பிற்பாடு உபயோகித்துக் கொள்வோம். சகோதரன் பீலர் இப்பொழுது எல்லாருடைய தலைகளும் வணங்கினவாறு இருக்கையில் அவர் முன்னாக வந்து ஜெபம் செய்து நம்மை அனுப்பி வைக்கும்படி நாம் அவரை கேட்டுக்கொள்வோம். சரி சகோதரன் பீலர், உமக்கு விருப்பமானால் வாரும்.